கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இரட்சகரும் மீட்புருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் வருவதாக. மீண்டுமாக இந்த நல்ல நாளில் தேவன் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் நாம் சேர்ந்திருந்து அவருடைய தெய்வீக வசனங்களை தியானித்து பார்க்கவும், இந்த கடைசி நாட்களில் இந்த பரம அழைப்பில் இந்த மாபெரும் சுலாக்கியத்தை பெற்று கிறிஸ்து இயேசுவினுடைய சுபாவத்தில் அவருடைய சாயலுக்கு மாறுவதற்கு தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காகவும் நாம் இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். இன்றைய ஆத்மீக ஜீவத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு, சுயத்தை ஜெயம் கொள்ளுதல், கெய்னிங் விக்டரி ஓவர் செல்ஃப். இதற்கு ஆதார வசனமாக நாம் மத்தேயு 16:24 வசனம் ஒரு முறை நாம் வாசிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான வசனம். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு வசனம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர கடவன். நாம் இது கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிற அவருடைய உண்மையான சீஷர்களுக்கு அவங்களுடைய இருதயத்தில் அவங்க எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான வசனம் என்று நாம் சொல்லலாம். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் போது மூன்று செயல்பாடுகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதல் என்ன செய்யணும், தன்னைத்தான் வெறுத்து, அப்புறம் தன் சிலுவையை எடுத்து, அப்புறம் என்னை பின்பற்ற வர கடவன். அப்ப இதுல பின் ரெண்டு விஷயம் நமக்கு நல்லா தெரியும், நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அதை பற்றின உபதேசம் தான் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசுவை எப்படி நாம இந்த இடுக்கமான வாசல்ல பின்பற்றுவது, இது நாம ஒவ்வொரு நாளும் நாம தியானிக்கிற ஒரு முக்கியமான கருத்து. ஆனா சகோதர சகோதரிகளே, அந்த முதல் வார்த்தை இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்க போறோம், தன்னைத்தான் வெறுத்துனா எப்படி நம்ம தன்னைத்தானே வெறுப்பது. இங்க ஆக்சுவலா நாம இன்னைக்கு தன்னைத்தான் வெறுப்பதை பற்றி நாம பார்க்க போறது இல்ல, அதாவது சுயத்தை வெறுக்கிறது பத்தி பார்க்க போறது இல்ல, மாறாக சுயத்தை ஜெயம் கொள்ளும், கெய்னிங் விக்டரி ஓவர் செல்ஃப், சுயம் சுயநலம், இந்த சுபாவத்தை நாம எப்படி ஜெயம் கொள்றது, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஆனா அதிகமா பேச போறது இல்ல, அதிக வசனங்கள் தியானிக்க போறோம், தொடர்ச்சியா வசனங்கள் நாம இன்னைக்கு படிக்க போறோம் சில கருத்துக்களோடு, அவ்வளவுதான். அப்ப இந்த சுயத்தை ஜெயம் கொள்ளுதல் எப்படி என்று, சமீபத்தில் நம்முடைய மூத்த சகோதரர் அவருடைய ஒரு சப்ஜெக்ட் நமக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சு, அந்த சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது தான் சகோதர சகோதரிகளே மனசு நமக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த அவர் மூலம் தேவன் வெளிப்படுத்தின அந்த காரியங்கள் பார்க்கும் போது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே கிளியரா இல்ல அப்படின்னு மனசுக்கு பட்டுச்சு. கிட்டத்தட்ட 4 முன்னாடி அந்த சப்ஜெக்ட் நாம பார்த்தோம் கேட்டோம், ஆனா இந்த சப்ஜெக்ட நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில நம்ம பேசணும்னா அதுக்கு கூட ஒரு ஒரு கிருபை வேணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கூட நம்ம லைஃப்ல இல்ல, ஆனா அது எப்படி நம்ம போய் பேசுறது, நமக்கு அது ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்துச்சு. 4 நம்ம அந்த சப்ஜெக்ட் சும்மா அப்படியே இருந்தோம், ஆனா நம்ம ஆள் மனசுல நமக்கு ஒரு சத்தம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, கண்டிப்பா தேவனுடைய பரிசுத்த வான்கள் இந்த ஒரு காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தான் முடிப்பாங்க கண்டிப்பா. ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லும் போது அவர்கள் இந்த பாயிண்ட்ஸ்ல அவங்க சுயத்தை ஜெயம் கொண்டவர்களா இருப்பாங்க. சோ அப்போ இன்னைக்கு தேவனுடைய கிருபையில நாம அந்த காரியங்களை நாம தியானிக்கலாம். ஆனா இந்த சப்ஜெக்ட் முழுவதும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம், நாம ஒரு போயம் அதை பேஸ் பண்ணிருக்கு, ஒரு கவிதை அதை பேஸ் பண்ணிருக்குதா நாம சொல்ல முடியும், ஒரு கவிதை அல்லது சில நல்ல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டிருக்கு. அதுல 7 முக்கியமான பாயிண்ட் சொல்றார், இதுதான் சுயத்தை ஜெயம் கொள்வதற்கான அறிகுறி. இன்னைக்கு அந்த 7 காரியங்கள் நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம், சுயத்தை ஜெயம் கொள்ற விஷயத்துல, சாதாரண விஷயம் இல்ல. சுயம் ஜெயம் கொள்வது என்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல சகோதர சகோதரிகள். அப்ப இன்னைக்கு நாம அதை நாம பார்க்கணும். அப்போ அந்த வாசகம் நான் உங்களுக்கு மத்தியில் நான் படிச்சு காண்பிச்சு அதுதான் உங்கள் கைகளை நாம் கொடுத்துருக்குறோம் ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் மாதிரி. அதுல இருக்கிற காரியங்களை நாம படிச்சுட்டு ஒரு ஒரு பாயிண்டா இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும் சில நிமிடங்கள். அதோடு தொடர்புடைய அநேக வசனங்களை கூட நாம் தியானிக்கணும். அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி, ஒரு சுய பரிசோதனை, சுயத்தை ஜெயம் கொள்ளுகிற விஷயத்துல. அப்போ அந்த கண்ணோட்டத்தில் இதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்று நாம் நம்புறோம். அப்ப சுயத்தை ஜெயம் கொள்ளுதல், அங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பார்க்கலாம். உரையாடல்களில் உன்னை பற்றி உன் நற்கிரியைகள் மற்றும் பிரயாசங்கள் குறிப்பிடப்படாததை நீ பொருட்படுத்தவில்லை என்றால், புகழ்ச்சியின் மேல் தாகம் இல்லாதவனாய் இருந்தால், அறியப்படாதவனாய் இருக்க உண்மையில் விரும்புகிறாய் என்றால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். உன் நன்மைகள் தீமையாக பேசப்படும் பொழுது, உன் விருப்பங்கள் மறுக்கப்படும் பொழுது, உன் ஆலோசனை அலட்சியப்படுத்தப்படும் பொழுது, உன் கருத்துக்கள் கேலிக்குள்ளாகும் பொழுது, உன் இருதயத்தில் கோபம் மூழ்வதையோ அல்லது உன்னை நிலைநிறுத்துவதையோ நீ மறுத்து இவைகளையெல்லாம் அன்புடனும் அமைதலுடனும் பொறுத்துக் கொள்வாயானால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். எவ்வித ஆகாரத்திலும், எவ்வித வெகுமதியிலும், எவ்வித உடையிலும், எவ்வித சீதோஷ்ண நிலையிலும், எவ்வித சமுதாய சூழ்நிலையிலும், எவ்வித தனிமையிலும், தேவ சித்தத்தின் தலையீட்டிலும் போதும் என்ற மனதுடன் திருப்தி கொண்டாயானால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். எவ்வித ஒழுங்கின்மையானாலும், எவ்வித சீரற்ற நிலையானாலும், எவ்வித காலம் தவறுதலானாலும், எவ்வித மனமடிவானாலும், பொறுமையுடன் அன்போடு சகிப்பாயானால், விரயம் அறிவீனம் ஆடம்பரம் ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்படும் அநாகரிகம் இவைகளை முகமுகமாய் எதிர்கொண்டு இயேசு கிறிஸ்து சகித்தது போல சகிப்பாயானால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். உன்னிலும் சிறியவன் உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுதோ சீர்படுத்தும் பொழுதோ மனதளவிலும் வெளியரங்கமாகவும் தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து எவ்வித எதிர்பார்ப்பும் மன்னிக்கணும், எவ்வித எதிர்ப்பும் மறுப்பும் இதயத்தில் இல்லாமல் பார்த்து கொள்வாயானால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். உன் தேவைகளே மிகுந்திருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையில் உன் சகோதரன் தலைத்து எழுவதை நீ கவனித்து அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி உண்மையில் அவனோடு ஆவியில் மகிழ்ந்து பொறாமை கொள்ளாமலோ அல்லது தேவனிடம் கேள்வி கேளாமலோ இருக்கக்கூடுமானால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். நீ மறக்கப்படும் பொழுது, உதாசீனப்படுத்தப்படும் பொழுது, உபயோகப்படாத நிலைக்கு உட்படுத்தப்படும் பொழுது, அந்த அவமானம் அல்லது உதாசீனத்தால் காயப்படாமல் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதை பாக்கியமாக இருதயத்தில் எண்ணி மகிழ்வாயானால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். இதுதான் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நாம் தியானிக்க போற ஒரு முக்கியமான சில காரியங்கள். அப்போ தன்னைத்தான் வெறுப்பதில், சுயத்தை வெறுக்கிறதுல, அது பின்னால அதே சுயத்தை ஜெயம் கொள்ற அந்த விஷயத்துல நாம சிந்திக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் முழுக்க முழுக்க நாம ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்டடியா தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப நாம பார்க்கிறோம் இந்த விஷயங்கள் நாம நமக்குள்ள நிறைவேறணும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனா அநேக சமயங்கள்ல நம்முடைய விழுந்து போன சுபாவம் என்னைக்குமே நம்மை ஒன்றுமில்லாதவர்களா நினைச்சு கொள்வதற்கு ஒத்துக்கிறது இல்லை. நாம பெரியவங்க, நாம ரொம்ப நல்லவங்க, நாம ரொம்ப திறமைசாலி, நம்மால் முடியும், நாம் அது செய்யறோம், நாம் இது செய்யறோம். எப்பயுமே தன்னை என்ன பண்ண நினைக்கும், முன்னிலைப்படுத்த நினைக்கும், மேன்மைப்படுத்த நினைக்கும். இதுதான் விழுந்து போன சுபாவத்தினுடைய முக்கியமான குணலட்சணம். ஆனா வசனத்தில் நாம பாக்குறோம், ஒருவன் முதல்ல செய்ய வேண்டியது, சிலவை எடுக்கிறதுக்கும் பின் முன்னாடி, சிலவை எடுத்து பின்பற்றுவதற்கும் முன்னாடி அவர் செய்ய வேண்டியது தன்னைத்தான் வெறுக்கு. அப்ப இப்படி தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன? அதைத்தான் நாம் இங்க வேற மாதிரி சொல்றோம், சுயத்தை ஜெயம் கொள்றதுன்னா இங்க என்ன? அப்போ இன்னைக்கு நாம் ஒரு ஒரு பாயிண்டா நாம பார்க்கலாம். அப்ப அதுல முதல் பாயிண்ட் இன்னைக்கு நாம் சிந்திக்க வேணும் சகோதர சகோதரிகளே. அதுல சொல்லும் போது நீங்க யாராவது படிக்கிறீங்களா அந்த முதல் பாயிண்ட்?
மற்றும் பிரயாசங்கள் குறிப்பிடப்படாததை நீ பொருட்படுத்தவில்லை என்றால், புகழ்ச்சியின் மேல் தாகம் இல்லாதவனாய் இருந்தால், அறியப்படாதவனாய் இருக்க உண்மையில் விரும்புகிறாயா என்றால், அதுவே சுயத்தை ஜெயம் கொள்.
ஆமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப எளிமையான பாயிண்ட் அங்க இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல நம் சுயத்தை நாம ஜெயம் கொண்டிருக்கிறோமா என்னைக்கு யோசிக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க, உரையாடல்களில் உன்னை பற்றி, உரையாடல்கள்னா என்ன சொன்னோம், கொஞ்சம் செந்தமிழா இருந்தா கொஞ்சம் மன்னிச்சிருங்க இல்லைங்களா. நாம சும்மா நம்ம பிரதர்ஸ் கூட, நம்ம சிஸ்டர்ஸ் கூட, ஒரு சபை கூட உட்காந்து சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது அந்த பாயிண்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னுடைய நற்கரைகள், நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், நீங்கள் ஏறெடுத்த சில முக்கியமான பிரயாசங்கள் இல்லைங்களா, நீங்க நிறைய முயற்சிகள் செஞ்சிருப்பீங்க தேவனுடைய வேலையில, உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுகிற விஷயத்துல இல்லைங்களா. அப்ப நீங்க நிறைய பிரயாசங்கள் எடுத்திருப்பீங்க, சில நல்ல காரியங்கள் செஞ்சிருப்பீங்க, ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஒரு நாலஞ்சு பேருக்கு மத்தியில பேசும், நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்முடைய நல்ல கிரியைகள், நம்முடைய நல்ல பிரயாசங்கள் பத்தி யாரும் குறிப்பிடல, ஆனா அதை பத்தி நீங்க கவலையே படலைன்னா, சாதாரண விஷயம் இல்லை, அதை பத்தி நீங்க கவலையே படலைன்னா, இல்லாட்டி யாருமே நம்மளை புகழவில்லையே, ஒருத்தரும் நம்ம எடுத்த முயற்சி அப்ரிசியேட் பண்ணலையே, யாருமே பண்ணல, ஆனா அப்படி பண்ணலையேன்ட்டு நீங்க கவலைப்படல அப்படின்னா, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன முயற்சிகள் ஏறெடுத்தேன், அதை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பரவாயில்லை, தேவன் தெரிஞ்சிருக்கிறார், அவருடைய குமாரன் தெரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க அந்த பலன் தருவாங்க, தெரியாமல் இருக்கிறதே நல்லது. இந்த மாதிரி சிந்தைக்கு நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா அதுதான் சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். ஆனா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இதுக்கு எஸ் சொல்ல முடியுமா நாம? அப்போ என்ன சொல்லலாம்னா, நம்ம எஸ் சொல்லுவோமா? எப்படி எஸ் சொல்லணும்னா, பகிரங்கமா நான் சொல்றதே இல்லை பிரதர், நான் பகிரங்கமா நான் என்ன பண்றது இல்லை, என்னுடைய நன்மையை நானும் வாய் விட்டு சொன்னது இல்லை, கரெக்ட், நானும் அப்படித்தான் சொல்லுவேன், நீங்க கூட அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய விழுந்து போன சுபாவத்தினுடைய குணம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப புத்திசாலித்தனமா நம்மளுடைய வீழ்ந்து போன நிலை நம்மளை கையாளும், நம்ம நேரடியா பேச மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு சகோதரனுக்கு ஏற்பட்ட சோதனை பற்றி நாம் பேசுவோம், பேசிட்டு இருக்கும் போது நம்மை நம்ம நாமளே அறியாம, நம்மளே நமக்கே தெரியாது நாம் இந்த வார்த்தையை பேசுறோங்க, அந்த அளவுக்கு நம்முடைய விழுந்து போன சுபாவம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய நல்ல விஷயத்த அந்த சகோதரனுடைய போராட்டத்துல அப்படியே நுழை, இதற்கு இவ்வளவு ட்ரபிள்ஸ் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார், அப்படி இப்படி பேசும் போது சடனா அங்க பார்க்கும் போது அந்த ஸ்டோரியில யார் வருவா, என்னுடைய பங்கு அங்க வரும், எனக்கு அப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது பிரதர், நாம் இப்படி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா வந்துட்டு நம்ம அங்க யார்த்தான் சொல்லிட்டு இருப்போம், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவர்களுக்கு எதிர்கொண்ட சில பிரச்சனைகள் பத்தியோ பேசிட்டு இருப்போம், ஆனா உண்மையிலேயே ஆல் மன்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த பிரச்சனையை பயன்படுத்தி அதுல உன் பங்கு என்ன, நீ என்ன நல்லது செஞ்ச, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதுதான் நம்ம விழுந்து போன சுபாவத்தினுடைய ஒரு மிக முக்கியமான டாக்டிக்ஸ், தந்திரமா நம்மை நாமளே அறியாம நம்மை பற்றியே மற்றவர்கள் விஷயத்திலயோ வேறு ஏதோ ஒரு விஷயத்திலயோ நாம் செஞ்ச நல்ல காரியங்கள், நம்முடைய பிரயாசங்கள் பத்தி அங்க அது நமக்கு தெரியாம அங்க சொல்லுறத அது நம்ம பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அந்த வாசகத்துல நீங்க கவனிச்சின செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்றாருன்னா, புகழ்ச்சியின் மேல் தாகம் இல்லாதவனாய் இருந்தார். யாரு தான் மத்தவங்கனால புகழப்படுவதை விரும்பாம இருக்கிறான், ஒருவேளை என்ன யாராவது கேட்டா நான் நோதா சொல்வேன், கண்டிப்பா நோதா சொல்லுவேன், வெளிப்படையா மறுப்பேன், அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர், எல்லாம் தேவன் கிருபை தான், அப்படி சொன்னா கூட யாராவது நம்மளை அப்ரிசியேட் பண்ணது மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம் இருக்கும், அது எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னும் கிட்டத்தட்ட போனா அநேக சமயங்கள்ல தேவனை திருப்தி படுத்துறதுக்காக செய்யறமோ இல்லையோ, இந்த ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம வந்துட்டு புகழப்படணும் இதுக்காக சில காரியங்களை நம்ம ஏறெடுக்கிறது நடக்கிறது நம்ம பார்ப்போம். தேவனுடைய சித்தம் தான் பிரதானம், அவருடைய மகிமை, அவரை மகிமைப்படுத்துறதா பிரதானம், இந்த நோக்கில் நாம் செய்யறது ரொம்ப ரேர். இல்லாட்டி என்ன சொல்லணும், அந்த நிலைமைக்கு நம்ம வருவதற்கு இன்னும் ஆரம்பிக்கல சொல்லலாம், ஆனா எல்லா சமயங்களையும் நம்ம புகழப்பட வேண்டும் என்றே தான் அங்க நாம் நினைக்கிறோம். அப்போ இந்த கவிதை யார் எழுதுனா தெரியல, ஆனா அந்த எழுதினவருடைய நோக்கம் என்னன்னா, அவர் ஜஸ்ட் நம்ம கிட்ட சொல்றார், உங்களுடைய இருதயத்துக்குள்ள போய் உங்கள் சுயத்தை நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை நல்லா செக் பண்ணுங்க. அது ரொம்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்னா, நம்ம அதுதான் நமக்கு பிரதானமா இருக்கு. பிரதர்ஸ் என்ன பற்றி என்ன நினைப்பாங்க, சிஸ்டர்ஸ் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு எண்ணமே தான் நமக்குள்ள ஒரு பிரதானமான ஒரு நிலைமையில இருப்பது சகஜமா அங்க இருக்கு. அப்ப சகோதர சகோதரிகளே, இப்ப நாம இது கூட நாம யோசிக்கவே, என்ன யோசிக்கணும்னா, ஒரு புது சிருஷ்டி, உண்மையிலேயே சுயத்தை ஜெயம் கொள்ளுகிற ஒரு புது சிருஷ்டி, தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு புது சிருஷ்டி, அவர் எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாது? அப்ப நம்ம பார்க்கும் போதே பிரதர் அழகா சொல்றார் அந்த சப்ஜெக்ட்ல, எப்பொழுதுமே நாம நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, மற்றவர்களுடைய பார்வையில என்னுடைய சரியான வார்த்தை நான் சொன்னேன்னா என்னுடைய இமேஜ் என்ன, இமேஜ்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன்னா அது பரவலா நாம பயன்படுத்துற வார்த்தை. என் இமேஜ் என்ன ஆகுறது சபையில, பிரதர்ஸ் மத்தியில, சிஸ்டர்ஸ் மத்தியில என் இமேஜ் என்ன ஆகுது? எனக்கு ஒரு இமேஜ் நான் வச்சிருப்பேன், அது கெட்டு போகாம பாக்குறதுக்கு தான் நான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா ஆல் மந்த்ஸ்ல நான் கேள்வி கேட்கணும் என்ன, நான் அந்த இமேஜ் ஸ்பாயில் பண்ணாம மெயின்டைன் பண்ண வேலைகள் செய்யறேன்னா, இல்ல தேவனுடைய நாமம் அவருடைய சித்தம் மகிமை பண்ணுங்கிறக்கா நான் செய்யணும், அது கேட்டோம். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய இமேஜ் மற்றவங்களுக்கு மத்தியில எப்படி இருக்குது, மற்றவர்கள் பார்வையில நாம் எப்படி இருக்கிறோங்கிறதை நாம் சிந்திப்பதை தவிர்த்துட்டு, தேவனும் கிறிஸ்து இயேசுவும் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த பாயிண்ட் தான் நம்ம மனசுல வைக்கணும். பிரதர்ஸ் இருக்கட்டும், சிஸ்டர்ஸ் இருக்கட்டும், தேவன் என்னை பற்றி என்ன நினைப்பார், நம்ம மூத்த சகோதரர் கிறிஸ்து இயேசு என்னை பற்றி என்ன நினைப்பார், இந்த தாட் மனசுல உச்சத்துல என்னைக்குமே இருக்கணும். இதை நாம் தியானிக்கும் போது சில வசனங்கள் இந்த கருத்தோட இசைந்த சில வசனங்கள், நிறைய வசனங்கள் இன்னைக்கு படிக்கணும். வசனத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட், நம்ம அதிகம் பேச போறது இல்லை. ஏன்னா தேவன் இந்த பெருமைக்கு எந்த அளவுக்கு அவர் பெருமையை வெறுக்கிறார், இந்த சுயத்தை அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறார் என்று அவர் அநேக வசனங்கள் சொல்றார். இப்போ ஒரு ஒரு வசனமா படிக்கலாம். நீதிமொழிகள் 16:5 போதும், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். சங்கீதம் 101:5 படிங்க. பாருங்க, மேட்டிமை கண்ணன் பெரு நெஞ்சு உள்ளவன் நான் என்ன பண்றேன், பொறுக்க மாட்டேன். தேவன் மேட்டிமை குணத்தை அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறார், அதை எந்த கண்ணோட்டத்துல அங்க பார்க்கிறார் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை குறிக்கிறதுன்னா, சுயம் நாம மற்றவங்க நம்ம செய்த நல்ல கிரியைகள், நம்முடைய நல்ல பிரயாசங்கள், மற்றவங்க எப்படி அதைய புகழ்றாங்களா இல்லையா, நம்ம மற்றவங்க பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மேன்மையான எண்ணமே நமக்குள் இருக்கும் போது அது இருக்கக்கூடாதுதான் நம்ம சொல்றோம். தேவன் என்னை பற்றி என்ன நினைப்பார், கர்த்தர் இயேசு என்னை பற்றி என்ன நினைப்பார், இதுதான் என்னுடைய சீஃப் கன்சர்னா இருக்கணும். என் இருதயம் எனக்குள்ள கேட்கிற கேள்வி எப்பயுமே, தேவன் இயேசு கிறிஸ்து அவங்க ரெண்டு பேருடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன், ஒருவேளை எனக்கு இமேஜ்னா என்னுடைய இமேஜ் அவங்க கிட்ட எப்படி இருக்கு, இதுதான் நம்ம கேட்கணும். அப்ப இந்த மேட்டிமைக்கு இந்த வசனங்கள் படிக்கிறோம். இன்னும் வசனம் இருக்கு, படிங்க நீங்க. சங்கீதம் 25:9 கொஞ்சம் வேகமா படிக்கணும் வசனங்கள். சங்கீதம் 25:9. ஆமாம், யார் யாரு முதல் வார்த்தை, அதுக்கு முன்னாடி இங்க சாந்த குணம் வருது இல்லைங்களா, தி மீக் வில் ஹி கைட் இன் ஜட்ஜ்மெண்ட். சாந்த குணம் இல்ல, தாழ்மை உள்ளவர்களே, அதான் சொல்றார். மேட்டிமை இல்ல, மாறாக தாழ்மை உள்ளவர்களே. இப்போ நீதிமொழிகள்ல 15:33 நீங்க படிங்க. நீதிமொழிகள் 15:33. ஆமா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மறுபடியும் நீதிமொழிகள் 16:18. ஆமா, அழிவுக்கு முன்னானது அகந்தை. நெக்ஸ்ட் வசனம் மத்தேயு 23:12 படிங்க. யாக்கோபு 4:6. பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். 1 Corinthians 13:4. அன்பு தன்னை புகழார், முக்கியமான வசனம். 1 Corinthians 10:12. ஆமா, அப்புறம் ரோமர் 12:3.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது,
கரெக்ட். 12 பத்தாம் வசனம் படிங்க. ஆமா, அதே 16 வசனம் படிங்க. ஆமாம். இப்போ 1 கொரிந்தியர் 1:26 வசனம் படிங்க. ஆமாம் இல்லைங்களா. இப்போ நீதிமொழிகள் 27:2 வசனம் படிங்க. ஆமாம். அப்போ சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இது ஒரு சுய பரிசோதனை சப்ஜெக்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய வசனங்கள் தான் நாம படிப்போம், ஆனா வசனங்கள் படிப்போது பொதுவா நாம கவனம் சிதறிடும். ஆனா இது நீங்க அப்படி ஜெயிச்சு செஞ்சா அப்படி நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டாம். நாம அந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற முதல் பாயிண்ட் நீங்க மனசுல வைங்க. சுயத்தை ஜெயம் கொள்றதுனா என்ன இந்த விஷயத்துல? அப்போ அதை மனசுல நீங்க நினைவுல வச்சுட்டு அதோட நீங்க படிக்கிற வசனங்கள் எல்லாம் லிங்க் பண்ணி நீங்க பாருங்க, அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். சுயத்தை ஜெயம் கொள்றதுனா என்ன? அப்ப அந்த மேட்டிமை பொறுத்து தேவன் மேட்டிமை குணம் உள்ளவங்களுக்கு, அகந்தை உள்ளவங்கள் அவருடைய பார்வையில எப்படி இருக்கிறார், அதே சமயத்துல தாழ்மை உள்ளவங்க அவரை எப்படி உயர்த்துறார், இதெல்லாம் நாம அங்க பார்ப்போம். அப்ப கடைசியா ஒரு வசனம் படிச்சோம், என்ன வசனம் படிச்சோம்? நீதிமொழிகள் 27:2 பாருங்க. உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். அப்போ நாம சில பிரதர்ஸ சில சகோதரிகளை நாம புகழ்றோம், அதுல தப்பு இல்லை. அதே மாதிரி மற்றவங்க கூட நம்மள புகழ்றாங்க, அதுலயும் கூட தப்பு இல்லை. ஆனா இங்க நாம என்ன சொல்லணும்னா, மற்றவங்க தான் நம்மை புகழ்னு சொல்றார் வசனத்துல, ஆனாலும் கூட அந்த புகழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தர புகழ்ந்தா கூட அப்ரிஷியேட். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணீங்க, அது நாம சொன்னா கூட அது தப்பு இல்ல. ஆனா அந்த சொல்வது எங்க இருந்து வரணும் சொல்றாருன்னா, இருதயத்துல இருந்துட்டு வரணும், இன்ஸ்டன்டா வரும். அது மாத்திரம் இல்ல, நீங்க என்னை புகழ்றீங்க சந்தோஷம்தான், ஆனா நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது என்ன பண்ணணும்னா உங்கள் இருதயத்துல இருந்து அந்த புகழ்ச்சி வரணும். மாறாக நானே நீங்க புகழ்ற மாதிரி உங்களை என்ன பண்ணக்கூடாது, இன்டியூஸ் பண்ணி அப்புறம் நீங்க என்னைய ஒரு ரெண்டு புகழ்ச்சியான வார்த்தையை சொல்றதுக்கு நான் உங்களை ஏவக்கூடாது. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், நமக்கு தெரியாது நம்முடைய இந்த பலவீனமான சுபாவம் அந்த விஷயத்துல ரொம்ப 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 அருமையா செய்யும். நம்ம நம்மள அறியாமே அதெல்லாம் ரொம்ப கரெக்டா செஞ்சுட்டு இருப்போம். ஆனா வெளியில பார்த்தா நம்மை நம்மளே புகழ்ற மாதிரி தெரியாது, நம்ம நல்ல காரியங்களை நாமளே சொல்ற மாதிரி நமக்கு அங்க தெரியாது. ஆனா நம்முடைய ஆள் மனசு போய் நம்ம கொஞ்சம் உஷாரா பார்ப்போம். ஆனால் இல்ல 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 இல்ல, நம்ம விழுந்து போன சுபாவம் இந்த காரியங்களை நம்மை அறியாமையிலே தானாக செஞ்சுட்டு இருக்கும். ஆனா இதை நாம் மேற்கொள்ளணும் சகோதர சகோதரி, இதை நாம ஜெயம் கொள்ளணும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு வசனம் படிங்க நீங்க, மத்தேயுல 6:2 வசனம் நீங்க படிங்க. ஆமா இல்லைங்களா. அப்போ ஒரு நல்ல காரியம் நீங்க செய்யறீங்க சந்தோஷம், ஆனா அந்த காரியத்தை மற்றவங்க புகழும் படிக்க நீங்களே என்ன பண்ணக்கூடாது. அங்க ரொம்ப நல்லா சொல்லிடுக்கிறார், என்ன சொல்லிடுக்கிறார், நீங்களே கொஞ்சம் கேக்குற மாதிரி சொன்னீங்கன்னா, நீங்களே தாரை அதை சொல்லிட்டாங்க, தாரை ஊத வேண்டாம், அது ரொம்ப ஆக்வர்டாவே சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்போ நீங்களே நம்ம வேற மாதிரி சொல்லுவோம், அனௌன்ஸ் பண்ணாதீங்க தம்பட்டம் இல்லைங்களா. ஆனா இது நம்ம ரொம்ப சில சமயங்களை நான் மறுபடியா தான் சொல்றேன், நம்ம பிரதர் சப்ஜெக்ட் சொல்லும் போது நீங்க நம்முடைய பலவீனமா அந்த விழுந்து போன சுபாவம் ரொம்ப ஜென்ட்லா அந்த தம்பட்டம் செய்யும், ரொம்ப ஜென்ட்லா தார ஓதும். ஆனா அது தார ஓதுற மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியாது, நாம தார ஓதுற மாதிரி தெரியாதபடிக்கு பாத்துக்குவோம். அது அந்த பலவீன சுபாவத்தினுடைய ஒரு குணம். ஆனா சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நாம மேற்கொள்ளணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நாம் சொல்லும் போது அப்போஸ்தல் யோவான் புகழப்படணும், அவருடைய நற்கரைகள் பத்தி பேசணும்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் கூட தன்னுடைய நிருபம் எழுதும் போது நான் அப்போஸ்தலன் யோவான் எழுதுறே அவர் சொன்னதே கிடையாது. அந்த நான்கிற வார்த்தையை அவர் அங்க எங்கேயுமே பிரயோகப்படுத்துது அங்க கிடையாது. அது மாத்திரமில்ல, நமக்கு தெரியும் அவர் எப்படி சொல்றாரு, தன்னை எப்படி எப்படித்தான் எழுதுவார். பொதுவா ஒரு மூன்றாவது மனுஷனா தன்னை பாவிச்சு, நான்கிற வார்த்தை அந்த நிருபத்துல வரவே கூடாது, அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்குவார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில வேற மாதிரி கூட நினைக்கலாம், என்னன்னா நம்ம பேசும் பொழுது சர்வசாதாரணமா பேசும் போது நான்கிற வார்த்தை யாராவது அதிகமா பயன்படுத்தினாங்கன்னா அது ஒரு இண்டிகேஷன், அது ஒரு டேஞ்சர் லைட். நான் 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 அதிகமா யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்குள்ள ஒரு மேட்டிமை எண்ணம் வந்துட்டு அவர்கள் ஏதாவது ஒரு வகையில தங்களை முன்னிலைப்படுத்துறதுக்கு விரும்புறாங்க அப்படிங்கறதனுடைய அடையாளம் தான் அவங்க வார்த்தையில. எந்த என்ன அவங்க பேசும்போது எது அதிகமா வரும்னா நான் எனக்கூடிய அந்த வார்த்தை. ஏன்னா நம்ம அப்போஸ்தல் யோவான் இதுல நம்ம கடைபிடிக்கணும், எப்படி முக்கியமான ஒரு சிஷ்யனா இருந்தாலும் ஆனா அவர் தன்னை வந்துட்டு என்னைக்குமே ஒரு தாழ்மை நிலைமையில ஒரு மூணாவது மனுஷனா அவர் பாவிச்சுட்டாங்க சொல்றதெல்லாம் இது நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உரையாடல்களில் உன்னை பற்றி உன் நற்கிரியைகள் மற்றும் பிரயாசங்கள் குறிப்பிடாததை நீ பொருட்படுத்தவில்லை என்றால், புகழ்ச்சியின் மேல் தாகம் இல்லாதவனாய் இருந்தால், அறியப்படாதவனாய் இருக்க உண்மையில் விரும்புறாய் என்றால், அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். ஆனா நினைச்சு பாருங்க அந்த கடைசி ஸ்டான்ஸா, அறியப்படாதவனாய் இருக்க உண்மையில் நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 வருஷம் 3 வருஷம் நம்ம வளர்ந்துருக்கலாம் சகோதர சகோதரி. ஆனா இந்த சிந்தை நமக்கு இன்னைக்கு வந்திருக்குதா? நாம ஒரு காரியம் தேவனுக்காக செய்யறோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றோம், அதை பத்தி நாம் யாருக்கிட்டயும் பேசுறது கிடையாது, அதை பத்தி யாரும் நம்ம நம்ம கிட்ட பேசணுங்கிற எதிர்பார்ப்பும் கிடையாது. காரியத்தை செஞ்சோமா, அமைதியா போனோமா, நாம் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது யாருக்கு வேணாலும் சுத்தம். இன்னும் ரொம்ப முக்கியமா, தேவன் கரத்துல பாத்திரமா இருக்கிற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நாம அங்க வைக்கணும். பர்சனலா நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் நம்ம அதை வைக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு அங்க தெரியுது, நம்ம பாக்குறோம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் எதை குறிக்குது?
நன்மைகள் தீமையாக பேசப்படும் பொழுது, உன் விருப்பங்கள் மறுக்கப்படும் பொழுது, உன் ஆலோசனை அலட்சியப்படுத்தப்படும் பொழுது, உன் கருத்துக்கள் கேள்விக்குள்ளாகும் பொழுது, உன் இருதயத்தில் கோபம் மூழ்வதையோ அல்லது உன்னை நிலைநிறுத்துவதையோ நீ மறுத்து, இவைகளெல்லாம் அன்புடனும் அமைதியுடனும் பொறுத்துக் கொள்வாயானால் அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டது.
ஆமாம், இங்க 2வது பாயிண்ட் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும் போது, கோபத்தை அடக்கி பொறுமை காக்கிற விஷயம் பத்திட்டு அங்க பேசுறாரு. ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் சூழ்நிலைகள் நாம படிக்கும் போது அங்க ஒரு மனுஷனுக்கு என்னதான் தோன்றும் அப்படின்னா ரொம்ப கோபப்பட வேண்டிய சூழ்நிலை தான் அங்க வரும். என்ன சொல்றாரு அங்க, உன் நன்மைகள் தீமையாக பேசப்படும் பொழுது, உன் விருப்பங்கள் மறுக்கப்படும் பொழுது, உன் ஆலோசனை என்ன ஆகுது, அலட்சியப்படுத்துறாங்க. நீங்க ஒரு சஜஷன் சொல்றீங்க, நல்ல சஜஷன் சொல்றீங்க, ஆனா அது என்ன ஆகுது, அது அலட்சியம், யாரும் அதுக்கு செவி சாய்க்கல. இன்னும் நெக்ஸ்ட் அடுத்து போறாங்க, உன் கருத்துக்கள் கேலிக்குள்ளாகும் பொழுது. நீங்க சொல்றது நல்ல கருத்து, கர்த்தர் சித்தம் கூட அதுதான், ஆனா பரிசுத்தவான்க்கு அந்த சூழ்நிலை எல்லாம் வரும். நல்லது சொல்லுவோம், தேவனுடைய சித்தம் செய்ய முயற்சி பண்ணுவோம், கேலிக்குள்ளாகும், கவனிக்க மாட்டாங்க, உன் விருப்பங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நம்ம அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது என்ன வரும் நினைச்சு பாரு. நல்ல விஷயம் சொன்னோம், கேட்கல, மனசுக்குள்ள என்ன ஆகும், நாம நன்மை செஞ்சோம், அது என்ன ஆகுது, இன்னைக்கு இப்போ தீமையா பேசுறாங்க, எப்படி இருக்கும் மனசுல? உடனே மனசுக்குள்ள நமக்கு என்ன என்ன வரும் அப்படின்னா, அதை கூட அங்க சொல்றாரு, உன் கருத்துக்கள் கேலிக்குள்ளாகும் பொழுது, உன் இருதயத்தில் கோபம் மூழ்வதையோ, நியாயமா என்னத்தான் மூணும், கோபம் தான் மூலம். நல்லது செஞ்சோம், அதை தீமையா பேசுறாங்கன்னு சொல்லும் போது சடன் ரியாக்ஷன் கோபம், ஆனா கோபம் மூழ்வதையோ. நெக்ஸ்ட் பாயிண்ட், உங்கள் ஆலோசனை உங்களுடைய கருத்துக்கள் கேலிக்குள்ளால் யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வரும், என்ன வரும்னா அங்க சொல்றாரு, உன்னை நிலை நிறுத்துவதையோ நீ மறுத்து. நிலை நிறுத்துவதுன்னு என்னன்னா, பிரதர் நான் சொன்ன சஜஷன் ரொம்ப நல்ல சஜஷன், போராடுவோம் ரொம்ப கோபத்துல, நம்ம என்ன பேசுறோங்கிறதே தெரியாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சொன்ன சஜஷன் நல்ல சஜஷன், நமக்கு தேவன் இன்ஸ்பிரேஷன்ல கொடுத்த ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை, அதை பின்பற்றும் போது ரொம்ப நல்லது. ஆனா அது யாரும் கேட்கல, அதை கேலிக்குள்ளா வேற பேசுறாங்க, என்ன பேசுறீங்க நீங்க, இது சரி வருமா அப்படியெல்லாம் பேசுறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, நாம் நினைச்சது ரொம்ப சரிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நம்மளுடைய சுபாவம் என்ன பண்ணும், நம்மை உந்தித்தல், அது ஒரு வகையில கொஞ்சம் பலவீனமா இருந்தது, அது என்ன ஆயிடும், கோபமாக வெடிக்கும். ஆனா அப்படி கோபம் வருவதையோ, உங்களை நிலைநிறுத்துறதுக்கு நீங்க முயற்சி செய்வதையோ தவிர்த்து தான் வருது, மறுத்து தவிர்க்க பரவாயில்ல. நம்ம கர்த்தருடைய சித்தம் தான் சொன்னோம், நல்ல சஜஷன் தான் சொன்னோம், ரொம்ப பிரயோஜனமா தான் சொன்னோம், யாரும் கேட்கல, மனசு கஷ்டம் தான், பரவாயில்ல, அப்படி அது பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா இவைகள் எல்லாம், அது மாத்திரம் இல்ல, அன்புடனும், நெக்ஸ்ட் அந்த வார்த்தை வைக்கிறார், நீங்க அப்படி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அந்த பிரதர் மேல உங்களுக்கு என்ன இருக்கலாம், ஆனா அது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வார்த்தை அது அன்புடனும், நெக்ஸ்ட் அமைதலுடனும் பொறுத்து கொண்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நீங்கள் சுயத்தை ஜெயம் கொண்டிருக்கிறீங்க. இது செஞ்சீங்கன்னா நீங்க சுயத்தை ஜெயிச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி சூழ்நிலை. ஆனா கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, ஒரு ஒரு பரிசுத்தவான்களுக்கும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவங்கள் அங்க கண்டிப்பா நமக்கு அங்க வரும் நம்ம பாக்குறோம். அப்ப இது குறித்து சில வசனங்கள் நாம படிக்கலாம். ஏசாயா 53:7 வசனம் படிங்க நீங்க. எப்பேற்பட்ட ஒரு எக்ஸாம்பிள், முன் உதாரணம் நம்முடைய ரட்சகர் கொடுத்திருக்கிறார். நாம பாருங்க, அவர் அடிக்கப்பட்ட போது எதுவும் செய்யல. நினைச்சு பாருங்க, அந்த ஒரு கொட்டு வச்சுட்டு நீ மனுஷகுமார்னா உன் யார் கொட்டினானே நீங்க கண்டுபிடிக்கும் போது என்ன என்ன தோணிடும் இயேசு கிறிஸ்துக்கு, தான் யாருங்கிறத உடனே ப்ரூவ் பண்ணத்தான் அங்க தோன்றிடும். ஆனா அங்க அவர் எதுவுமே செய்யல, அதுதான் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அந்த ஒரு முன் உதாரணம் வந்துட்டு நமக்கு அங்க கொடுக்கறாங்க பாப்போம். அது மாத்திரமில்ல சகோதர சகோதரி, இந்த மாதிரி சூழ்நிலையில தவறா நடந்து கொள்ளுகிற சகோதர சகோதரிகளுக்கு கூட நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நாம யோசிக்கும் போது, நாம அவங்க ஒரு வேலை ஏதாவது ஒரு அறியாமத்தான் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நியூ கிரியேஷன்ல எல்லாம் நம்ம தியானிச்ச பாயிண்ட் தான். ஆனா இது நம்ம அப்ளை பண்ண தெரியணும் வாழ்க்கையில். பாயிண்ட்ஸ் கேட்கறது வேற, கேட்டது தான் சொல்லலாம், ஆனா அது நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல எப்படி பொருத்தி அதனால பிரயோஜனப்படுத்தி சுயத்தை ஜெயம் கொள்றது நாம் சிந்திக்கணும். அது தேவன் கிட்ட பரிசுத்தாவி நாம் கேட்கணும் இல்லைங்களா. ஒருவேளை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க, நான் சொன்ன நல்ல பாயிண்டா, ஆனா பிரதர் அப்படி சொல்லிட்டாங்க, சிஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க, ஒருவேளை நான் சொன்னதை அவங்க சரியா புரிஞ்சுக்காம இருக்கலாம்னு அவங்க அப்ப கூட நல்லதா தான் நினைக்கணும். ஆனா அவங்க பர்பஸாவே பண்ணியிருந்தா கூட ஒரு புது சிருஷ்டி ஒரு சுத்த அன்புல இருக்கிறவரு இப்படித்தான் அங்க சொல்லணும், அப்படி சொல்லணும் சொன்னாங்க. அப்படி சொல்லி நீங்க நம்பிக்கை நீங்க வந்துட்டு கெட்டு போனா கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. நீங்க நம்பி ஒருத்தர் உங்களை மோசம் பக்கம் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவன் கிட்ட அங்க பலம் இருக்கும். அப்ப சகோதரர்களுடைய அந்த பலவீனங்கள் கூட நம்ம அப்படி நினைக்கணும், இல்ல ஒருவேளை அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாரு, ஒருவேளை நான் சொன்னதை அவர் கவனிக்காம இருந்திருப்பாரு, இந்த மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் ஒருவேளை என்னுடைய சஜஷன்ஸ் அங்க எடுப்படல பரவாயில்ல, அந்த ஒரு சாந்தம் அந்த அமைதி அதுக்கு மத்தியிலே கூட அங்க அன்பு இருக்கணும்னு சொல்லும் போது அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு. இன்னும் ரொம்ப முக்கியமா இந்த பாயிண்ட் எதை சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள்ல நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதை நம்மளால் கூடுமான வரையிலும் அதைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நாம கற்றுக்கொள்ளும். கோபம் புது சிருஷ்டிக்கு வரவே கூடாது இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா சத்தியத்து நிமித்தம் சில இடத்துல கண்டிப்பா வரணும், அதை பத்தி நம்ம இங்க பேசறது இல்ல. ஆனா இந்த மாம்சீக பலவீனத்தினால வரக்கூடிய இந்த கோபம் எந்த அளவுக்கு அதை நாம ஜெயம் கொள்ள முடியுமோ அதற்கு முயற்சி செய்யணும். சில வசனங்கள் இதை பத்தி நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 16:32 வசனம் படிங்க. வசனம் நான் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல, ஆனா அதுல இருக்கிற அர்த்தம் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. பலவானை பார்க்கணும், யார் பெரியவர் சொல்றாரு, நீடி சாந்தம், அதனுடைய அர்த்தம் புரியாது சகோதரர். இன்னைக்கு இந்த உலகத்துல தன்னை பலவான் ஏதாவது ஒரு வகையில வெளிப்படையா காண்பிக்கிறவங்க தான் பலவான். ஆனா தேவன் பார்வையில் அவங்க பலவானே இல்ல. யாரு நீடிய சாந்தம் உள்ளவங்களோ, மத்தவங்க செய்யற கஷ்டங்கள் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறாங்களோ, அவர் தான் உண்மையான பலவம் சொல்றார் வசனம். பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கலும் சாதாரண விஷயமே இல்லை, அது செஞ்சிடலாம், ஆனா செகண்ட் இருக்கிறது செய்யவே முடியாது இல்லைங்களா. ஆனா அது செய்யணும். நீதிமொழிகள் 19:11 வசனம் படி. பாருங்க நெக்ஸ்ட் நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15:17-18 வசனம். நமக்கு இன்னைக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கணும், யார் காரணம் இந்த கோபக்காரர் உள்ளுக்குள்ள? கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இந்த கோபக்காரனுடைய ரோல் யாராவது பிளே பண்ணிட்டு இருப்பான் இல்லீங்களா. அவர்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. அப்போ அந்த கோபம் நம்ம ஒரு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம அங்க பாக்குறோம். இன்னொரு வசனம் படிங்க, சங்கீதம் 37:8. ஆமாம், எபேசியர் 4:31. அப்புறம் ஆமா, அப்போ இந்த வசனங்கள் தியானிக்க வேண்டிய வசனங்கள், கோபத்தை நாம இந்த மாதிரி வித்தியாசமான சூழ்நிலைகள்ல நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதன் மூலம் சுயத்தை ஜெயம் கொடுக்குது. இந்த விஷயத்துல நாம எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அப்போஸ்தல் பவுல் நமக்கு மிக முக்கியமான ஒரு முன் உதாரணமா இருக்கிறார். அவர் சில விஷயங்கள் சொல்றார். அவருக்கு இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் பொழுது, அப்போஸ்தல் பவுல் சாதாரணம் இருக்கு, அவர் ஒரு மினிஸ்டர், அவருக்கு நிறைய வல்லமை இருந்துச்சு, நிறைய பவர் இருந்துச்சு, நிறைய புத்தி இருந்துச்சு, நிறைய ஞானம் இருந்துச்சு. ஆனா அவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் பொழுது அவருடைய ஸ்டேட்மெண்ட் நாம படிக்கும் போறோம். 1 Corinthians 4:12-13 நாம பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்போ சகோதர சகோதரர், இது கூட நம்ம சுயத்தை ஜெயம் கொள்ற விஷயத்துல ஒரு வேளை நம்ம மற்றவங்க தவறானமை புரிந்து கொள்ளும் போது, நம்முடைய வார்த்தைகளை அவங்க தவறாக பிரயோகிக்கும் பொழுது, நம்மளை கேலிக்குள்ளாகும் போது, இந்த கோபத்துக்குள்ள நம்ம போய் நம்மை நாமே வருத்தி கொண்டு நம்மை நாமே பின்னடைய செய்யற மாதிரியான சிந்தனைகளுக்குள்ள போகிறதை விட மாறாக பரலோகத்துல நம்முடைய பிதா இவைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதே சமயத்துல இந்த சூழ்நிலைகள்ல நாம் எப்படி அவருடைய பிள்ளையா இருந்து நாமோ அவருடைய குண லட்சணங்கள் வெளிப்படுத்துறோம், அது கவனிக்கிறார். அது நாம் செய்யும் போது அவர் மகிழ்ச்சியா இருப்பார். இதுதான் நாம இங்க நினைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இன்னும் சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அது நீங்க நோட் பண்ணிக்கலாம். 2 Romans 8:28 படிங்க நீங்க, தயவு செஞ்ச நல்லதான். Romans 8:28. கரெக்ட். 1 Peter 2:19. 1 Peter 2:19. Matthew 5:11. ஆமாம், அப்போ சகோதர சகோதரிகளே, இது இந்த 2வது பாயிண்ட்ல நாம சுயத்தை ஜெயம் கொள்ற விஷயம் குறித்த காரியம். உன் நன்மைகள் தீமையாக பேசப்படும் பொழுது, உங்களுடைய விருப்பம் மறுக்கப்படும் போது, உங்களுடைய ஆலோசனையோ கருத்துக்களோ அலட்சியப்படுத்தப்பட்டு உங்களை கேலிக்குள்ளாக்கப்படும் போது, ஆனா உங்களுக்கு நியாயமா கோபம் வரும், நியாயமா உங்களுடைய கருத்துக்களை உங்களை நீங்க நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த கோபம் தோன்றும், உங்களை நிலைப்படுத்துவதற்கு நீங்க முயற்சி செய்வீங்க. ஆனா அதை நீங்க தவிர்த்து அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலைகள்ல சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகளை அன்போடு சாந்தத்தோடு நீங்க பார்ப்பீர்களானால், கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அந்த விஷயத்திலே கூட நீங்க சுயத்தை வந்துட்டு ஜெயம் கொண்டிருக்கிறதா அங்க அர்த்தம். இப்ப 3வது பாயிண்ட்க்கு நாம வரலாம். வசன படிங்க நீங்க. ஆமா, அப்போ இந்த 3வது பாயிண்ட் எதை பத்தி குறிக்குதுன்னா, சுயம் எந்த விஷயத்துல நம்ம பார்க்க கூடாது அப்படின்னா, போதும் என்ற மனசு நமக்கு வரணும். கண்டென்ட்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்ற போதுங்கிற மனசு உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா, இல்ல அதுல இன்னும் நீங்க அந்த மெச்சூரிட்டி நீங்க அங்க காமிக்கல. ஏன்னா எந்தெந்த சூழ்நிலையில நீங்க போதுங்கிற மெச்சூரிட்டிக்கு நீங்க வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதா, எந்த மாதிரியான ஆகாரம் ஆனாலும் சரி போதும் நினைக்கிறீங்களா? எவ்வித வெகுமதி, யார் யார் என்னென்ன அவங்களுடைய கை பிரயாசங்கள்ல ஒருவேளை தேவன் காரியத்துக்காக நம்ம மூலம் கொடுக்கறாங்களோ அதையெல்லாம் நீங்க போட்டு சகிச்சுக்கிறீங்களா? எந்த விதமான உடை இருந்தாலும் சரி, எவ்வித சீதோஷ்ண நிலை, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இது படிக்க ரொம்ப சாதாரணமா இருக்கும், ரொம்ப எளிமையா தெரியும். ஆனா திங்க் பண்ணுங்க, ஒரு புது சிஷ்டியா 3 வருஷம் கான்சன்ட்ரேட்டட் லைஃபா சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இது நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணிடுவோம். இதுதான் சுயத்தை ஜெயம் கொள்ளுதல். எந்த சாப்பாடுனாலும் திருப்தி ஆயிடுவீங்களா? எந்த டிரெஸ் இருந்துட்டாலும் பரவாயில்லையா? போதுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல எனக்கு இது வேணும், எனக்கு அந்த மாதிரி மாடல் வேணும், இல்ல அது வேணும், இப்படி நம்ம கேக்குறோமா? சாப்பாட்டுல கூட நல்லா இருந்தா கூட நல்லா நல்லா முடியும், நல்லா சாப்பிட முடியும், தேவன் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிற இருந்தாலும் எந்த சாப்பாடுனாலும் போதும்னு சொல்லிடுறீங்களா? நல்லா சொல்ல நான் கத்தி வைக்கணும் இங்க இல்லைங்களா? இதெல்லாம் நினைச்சு பாருங்க சகோதர செல்லி, சிம்பிள் ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் தோணுச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் இது கேட்கணும். இன்னைக்கு நம்ம எந்த ஆகாரமானாலும், எவ்வளவு வெகுமதியானாலும், எவ்வித உடையானாலும், எவ்வித சீதோஷண நிலையிலும், எவ்வித சமுதாய சூழ்நிலையிலும், புரியுதுங்க? இதனால சீதோஷன் இல்லைன்னா யார் யாருக்கு முக்கியமா? இதாக தேவனுடைய வேலை செய்யும் போது இது வரும். மழை வந்துச்சுன்னா சரி, இந்த வாரம் பிரேயர் வேண்டாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறோமா இல்லைங்களா? எவ்வித சீதோஷன நிலை, தேவனுடைய காரியம் செய்வதில் இதெல்லாம் நமக்கு தடை வரும். எவ்வித சமுதாய சூழ்நிலை, யாருக்கு மத்தியில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கோ, இவங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, பரவாயில்ல நான் குவாலிட்டி காமிக்கிறேன், நாம் சகிச்சு பொறுத்து போறோம் இல்லைங்களா? எவ்வித தனிமையிலும், கரெக்ட், இந்த தனிமை நமக்கு மிகப்பெரிய டெஸ்ட். தேவ சித்தத்தின் தலையீட்டின் போதும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கடைசியா வைக்கிறார். நாம் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா தேவன் சித்தம் வேற, அப்படியே பிளாக் பண்றார் தேவன். சில சமயங்கள் நாம் அதையே தாண்டி போவோம். தேவனுடைய சித்தம் தான் தலையிடுது, ஆனா நாம் என்ன பண்ணுவோம், நான் பிளான் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் இது இப்படி செஞ்சு முடிக்கணும், தேவனே தடுத்தா என்ன, கிராஸ் பண்ணும். ஆனா இந்த விஷயத்துல கூட நீங்க போதும் என்ற திருப்தி கொண்டீங்கன்னா நீங்க சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். நினைச்சு பாருங்க, ஏன்னா இங்க பிரதர் ஒரு அனுபவம் சொல்றார். ஒரு வேளை நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நம்ம பிரதர்ஸ் தான் எங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க மால்டோவா, உக்ரைன், ரொமானியா தேசத்துல இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய வாழ்க்கையில சில அம்சங்கள் பிரதர் நமக்கு கொடுக்கிறார். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வசதி இல்லை. அப்படிப்பட்ட வீட்டு ரொம்ப குளிர் பிரதேசம், குளிரான பிரதேசம், வீட்டுக்குள்ள தண்ணீர் வசதி இல்லை. அவங்களுக்கு ஒரு நாள்ல வெறும் 3 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கும். அவங்க தேசத்தினுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. இங்க எப்படி நமக்கு சம்மர்ல கரண்ட் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, அதே மாதிரி அவங்களுக்கு வின்டர்ல கரண்ட் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, உள்ள இருக்கவே முடியாது, ஹீட்டர் போடணும் அவங்களுக்கு, ஏன்னா ரொம்ப குளிர் பிரதேசம். அந்த பிரதேசத்துல அவங்களுடைய தேசத்தினுடைய நிலைமை, ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தான் கரண்ட், 3 மணி நேரம் தான். நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மாசம் 3 மணி நேரம் மாத்திரம் நீங்க ஃபேன் ஆன் பண்ணிட்டு உட்காந்து பாருங்க, முடியுமா இல்லையா, அது போதும்னு நினைக்கிறீங்களா? நம்ம யோசிக்கணும். 3 மணி நேரத்தை அவங்களுக்கு கரண்ட் இருக்கு, ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் இவங்க என்ன பண்ணணும், தண்ணிய போய் வெளியே பம்ப்ல அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். இது ஒரு வேலை ஃபாரின் பிரதர் பார்வையில் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். நமக்கு ஓரளவுக்கு எப்படி இருக்கு, இது நாங்களும் தானே செய்யறோம் இருக்கோம், அப்படி இருக்கு. ஆனாக்கிற சில பாயிண்ட்ஸ் நமக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அவங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளும் அதே பணியில தான் பள்ளிக்கூட போறாங்க, அங்க ஸ்கூல்ல எந்த ஹீட்டர் வசதியும் கிடையாது சரிங்களா, ரொம்ப குளிர் நடுக்கல தான் அவங்க குழந்தைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, இது மாத்திரம் இங்க நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், பைபிள் ஸ்டூடெண்ட்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளே கொடி தூக்கிடுவோம். என்னன்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு 6 மாசத்துக்கு கவர்மெண்ட் சேலரி தரல. நினைச்சு பாருங்க, வேலைக்கு போறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஆனா சம்பளம் எவ்வளவு மாசம் தரல கவர்மெண்ட். ஒருவேளை நமக்கு இந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வைக்கலாம். பொதுவா ட்ரூத் எல்லாம் அங்க இருக்கட்டும், முதல்ல போய் கவர்மெண்ட் ஒரு கை பார்த்து வந்துடலாம். 6 மாசம் நானும் வேலைக்கு போறேன் சம்பளம், ஆனா அந்த சகோதரர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதை போய் பிரதர்ஸ் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த சூழ்நிலையில சத்தியத்தை கையில் வச்சுட்டு போதும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நாம் கேட்கணும், நாம் இந்த மாதிரி நிப்போமா, எந்த விதமான ஆகாரம். ஆனா இதெல்லாம் நாம யோசிக்கணும் சகோதர சகோதரி. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம், சில விஷயங்களை இது பத்தாது, இது வேணும், அது வேணும் கேட்கும். நியூ கிரியேஷன் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது மனசு நமக்கு ரொம்ப டச் ஆகும். உங்க டிரெஸ் கூட எப்படி இருக்கணும், ஒரு புது சிருஷ்டியினுடைய ஆடை விஷயத்துல சும்மா இல்ல, இருக்கும் போது, இல்லாத போது அவர் பேசல, உங்களுக்கு தேவன் நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கும் போதே நாம எப்படி இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம படிக்கிறோம். எந்த விதமான ஆகாரமானாலும், எந்த விதமான வெகுமதி, எவ்விதமான உடை, எவ்விதமான சீதோஷ நிலை, சமுதாய சூழ்நிலை, எவ்விதமான தனிமையில நம்மளுடைய பிளான் பண்ணும் போது, ஒருவேளை தேவனுடைய சித்தம் குறுக்கிட்டு வேற ஏதாவது செய்ய சொன்னா கூட அதுல போதுங்கிற மனசு உங்களுக்கு இருக்குமா? இருந்தா நீங்க சுயத்தை ஜீயம் கொண்டிருக்கிறீங்க. சில விஷயங்கள் இதை குறித்து நம்ம படிக்கலாம் வசனத்துல. நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த நோக்கில நம்ம கொடுக்கிற வசனங்கள் நீதிமொழிகள்ல 37:16-18 வசனம் படிங்க. 16-18 வசனம் இருக்கு. 17 படிங்க. அதிகாரம் தப்பா இருக்குது இங்க. 37 போட்டிருக்கிறாங்க, நானும் கன்ஃபார்ம் பண்ணல. சரி, நீதிமொழிகள் 15 படிங்க. ஆமா, 1 தீமோத்தேயு 6:11 வசனங்கள். 1 தீமோத்தேயு 6:11 வசனங்கள். இந்த வசனாலாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். புது சிருஷ்டிகள் உண்ணவும், அதுல முக்கியமான இன்னொரு பேசிக் பத்தியே தேவன் பேசல. இதெல்லாம் நம்ம அதிகமா பேசணுங்கிற அவசியம் இல்ல இல்லைங்களா. உண்ணவும் உடுக்கவும் போதும், மனசு வேணும். பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ் இல்லைங்களா. வசனம் படிங்க. அப்புறம் நமக்கு அங்க ஒரு பேர் சொல்றாரு பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷன். இதுக்கெல்லாம் விட்டு விலகி போயிடும். தேவனுடைய மனுஷன் இவர்களுக்கெல்லாம் விட்டு விலகி இருப்பார். அவ்வளவுதான் நமக்கு அந்த வசனத்துல சொல்ல. இன்னொரு வசனம் படிங்க, எபிரேயர் 13:5-6 வசனம். அப்போ மிகப்பெரிய உதாரணம் அப்போஸ்தல் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4:11 அவர் சொல்றார். அவருடைய வசனங்கள் படிங்க. கொஞ்சம் சத்தமா சிஸ்டர், எல்லாரும்
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி ஆயிருக்கவும், பட்டினி ஆயிருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு.
ஆமாம். அப்போ இந்த 3வது பாயிண்ட் சகோதரர் சொல்ல, எந்த விதமான சூழ்நிலையிலும் நாம தேவன் அனுமதிக்கிற காரியங்களை நாம சோதிச்சு நிதானிச்சு பார்த்து போதும், இந்த சூழ்நிலையில நாம நிக்கலாம், இந்த சூழ்நிலை நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா, அது கூட நம்ம சுயத்தை ஜெயம் கொண்டதற்கு ஒரு அறிகுறியாகத்தான் அங்கு காணப்படும். இன்னும் ரொம்ப முக்கியமா அந்த கடைசி வாசகம் படிக்கிறோம், தேவ சித்தத்தின் தலை ஈட்டிலும். அப்ப பிரதர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வரி சொல்றார், என்னன்னா ஒருவேளை ஒரு நாள்ல நாம் இது செய்யணும்னு நம்ம சில திட்டங்கள் வகுத்திருக்கலாம், ஆனா அன்னைக்கு அந்த திட்டத்தை செய்ய வேணாங்கிறது தேவனுடைய சித்தமா இருந்து தேவன் அவர் குறுக்கிடுவார். அப்ப கூட மனசு கஷ்டப்படாதீங்க, இப்ப குறுக்கிட்டு இருக்கிறது யாரு? தேவன். அப்ப சொல்றார், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படின்னா, அது நமக்கு ஒரு சின்ன ஒரு வாசகம் எழுதுறாரு, ரொம்ப பிரயோஜனமான வாசகம். ஒவ்வொரு நாளும் உங்கள் கையில தேவன் என்ன கொடுக்கிறாரோ அனுமதிக்கிறாரோ அதை உங்களுடைய முழு பலத்தோட நல்லா செஞ்சு முடிச்சு அதனுடைய பலனை தேவன் கையில விட்டுடுங்க. அந்த பலன் குறிச்சு எந்த எதிர்பார்ப்பும் நீங்க வைக்காது. உங்களுக்கு என்ன உங்க கையில கொடுக்கிறாரோ தேவன் அதை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா செஞ்சு முடிச்சு அந்த நாளை சமாதானத்தோட முடிச்சிடுங்க. அது நாம் இப்படி செஞ்சோமே, இப்படி எதிர்பார்த்துமே, அப்படி நடக்கலையே, அப்படி ஆயிடுச்சு, அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். அது தேவன் சித்தம், அவருடைய குறுக்கீடு. ஒருவேளை வேற மாதிரி பலன்கள் தந்தாலும் கூட அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். தேவன் என இது செய்ய சொன்னார், இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன், தேவனுக்கு நன்றி. அந்த நாளை நீங்க அந்த சிந்தியில அங்க முடிங்க. இப்ப 4வது பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது, இது பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க எப்படி சுயத்தை ஜெயம் கொள்ளலாம் என்பது பற்றி அவர் சொல்றார். எதை சொல்றாருன்னா, எவ்வித ஒழுங்கின்மையானாலும், எவ்வித சீரற்ற நிலையானாலும், எவ்வித காலம் தவறுதலானாலும், எவ்வித மனமடிவானாலும், பொறுமையுடனும் அன்போடும் சகிப்பாயானால், விரயம் அறிவீனம் ஆடம்பரம் ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்படும் அநாகரிகம் இவைகளை முகமுகமாய் எதிர்கொண்டு இயேசு கிறிஸ்து சகித்தது போல சகிப்பாயானால் இதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். அங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன சம்பவங்கள், ஆனா அது நம்மை மிகவும் நம்முடைய பொறுமையா சோதிக்கிற விஷயங்கள். என்னென்ன சொல்றாரு பாருங்க, எவ்வித ஒழுங்கின்மை ஆனாலும், சிலருக்கு நம்ம சில சமயங்களில் நமக்கு சிலருடைய நடவடிக்கைகள் நமக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால இப்படி 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 நடந்ததுமா, ஒழுங்கின்மை ஒரு ஒரு இது இருக்க, ஒரு ஆர்டர் இருக்காது, ஆர்டர்லெஸ்னஸ் தான் சொல்றாருங்க, ஒழுங்கின்மை. ஆனா அது குடும்பத்திலயா இருக்கலாம், சபையிலயா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், ஜனங்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அந்த ஒழுங்கின்மை எப்படிப்பட்ட ஒழுங்கின்மை ஆனாலும் அங்க நீங்க பொறுமையா இருக்கணும் சொல்றாரு. ஆனா அது புரியுதுங்களா, ஒரு நல்ல ஒரு இல்ல என்னால் ஒழுக்கமா இருக்க முடியும் நினைக்கிறவங்களுக்கு ஒழுங்கின்மை என்ன பண்ணவே முடியாது, சகிக்கவே முடியாது. ஆனா இங்க டெஸ்டா தான் சொல்றாரு, எவ்வித ஒழுங்கின்மை ஆனாலும் சரி, சபை முதற்கொண்டு இல்லைங்களா, அதே மாதிரி எவ்வித சீரற்ற நிலை ஆனாலும் அதுவும் அதே விஷயம்தான், எவ்வித காலம் தவறுதல் ஆனாலும் இதெல்லாம் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நடக்கும். சில சமயங்கள்ல பிரேயருக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் ரொம்ப லேட்டா வந்தா என்ன ஆகும் நமக்கு, நியாயமான கோபம். ஆனா புது சிஸ்டி அங்கே கூட என்ன செய்யணும்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, காலம் பரவாயில்ல அங்கே கூட நீங்க பொறுமை புரியல, புது சிஸ்டினுடைய அப்ப நிலைமை இந்த சூழ்நிலைகள் கூட அவங்க எப்படி குரலட்சணம் காமிக்கிறாங்க, காலம் தவறிட்டாங்க, நம்ம கஷ்டப்படணும் பேசணும், ஆனாலும் கூட அங்க ஒரு குவாலிட்டி நீங்க காமிக்கணும், ஒரு குணாதிசயம் காமிக்கணும், பொறுமை காமிக்கணும். அவங்களுக்கு அறிவுறுத்தலாம், அவங்களுக்கு எச்சரிக்கலாம், ஆனா கூட அது எப்படி செய்யணுங்க, ரொம்ப பொறுமையா, டென்ஷன் இல்ல, விரக்தி இல்ல, வெக்ஸ் ஆகிறது கிடையாது, ஆனா அங்க ஒரு ஒரு பொறுமை, அதுதான் நம்ம அங்க காண்பிக்கிற எந்த விதமான மனசோர்வு மனமடிவு அப்படின்னா மனசோர்வானாலும் கூட பொறுமையுடன் அன்போடு சகிப்பீங்கன்னா. நெக்ஸ்ட் அவர் சொல்றாரு சில விஷயம், விரயம் எக்ஸ்ட்ராவேஜன்ஸ், பணம் செலவழிக்கிறதுல அது செலவு பண்றதுல இது எக்ஸ்ட்ரா வேஜன்ஸ்னா எல்லாத்துலயுமே காலத்தை கூட சில ரொம்ப ஓவரா செலவழிப்பாங்க, ரெண்டு மணி நேரத்துல முடிக்கிற வேலையை நாலு மணி நேரம் செஞ்சுட்டு இருப்போம், தேவனுடைய வேலையானாலும் கூட சரி. இங்க நாம பேசுறது மேக்சிமம் நம்ம எதுக்கு எடுத்துக்கொள்ளணும்னா ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளணும். நிறைய அனுபவங்கள் இனிமேல் நமக்கு வரும், தேவனுடைய அந்த சித்தத்தின்படி நாம நடக்கிறவங்களா இருந்த அறிவீனம் இருக்கும். ஒரு பிரதருக்கு இன்னொருத்தர் சொல்றது அறிவீனமா இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் அறிவீனமா இருக்கும், இன்னொரு சகோதரிக்கு இன்னொரு பிரதருக்கு அப்படி தோணும், ஏன் இப்படி இன்சென்சிபிளா நடந்துக்கிறீங்க. ஆனா பரவாயில்ல, அப்படி இருந்துட்டால் கூட நீங்க அங்க பொறுமையா இருக்கிறீங்களா, ஆடம்பரம் கரெக்ட் ட்ரூத்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மால் சகிக்க முடியாது. இன்னொரு விஷயம், ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில ஆடம்பரம், ஆனா என்ன பண்ண முடியும், பொறுக்கிறீங்களா சகிக்கிறீங்களா. அங்கே கூட ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்படும் அநாகரிகம் பாருங்க, இதெல்லாம் எப்படி சொல்றா இருப்பாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில அநாகரிகம் இருக்குமா, நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியல இதுக்கெல்லாம், ஆனா இருக்கும். இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது பிரதர், இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது சிஸ்டர், இருக்கும் நிறைய அநாகரிகம். அநாகரிகம் வார்த்தை உங்களுக்கு புரியும் இல்லைங்களா, உலக வாழ்க்கையில் அநாகரிகம்னா என்ன அப்படின்னு, ஒரு கேட்டசி ஒரு மரியாதை இல்லைன்னு கூட அநாகரிகம் தான், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லக்கூடாத வார்த்தையை பேசியிருக்கிறோம் அது கூட அநாகரிகம் தான். ஆனா அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வரும், ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு மத்தியில் வரும், சகிப்பீங்களா பொறுப்பீங்களா, அங்கதான் கேள்வி இல்லைங்களா. இவைகள் இவைகளை முகமுகமாய் எதிர்கொண்டு, அந்த வார்த்தை அழகா இருக்கு, முகமுகமா நீங்க சந்திக்கிறீங்க அனுபவிக்கிறீங்க அந்த சூழ்நிலை தேவன் உங்களை அனுமதிக்கிறார், ஆனா அப்பெல்லாம் சகிச்சு பொறுத்து எப்படி இருக்கணும், இயேசு கிறிஸ்து சகிச்சது போல. ஏன்னா பிரதர் கிரவுன் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நமக்கு நல்லா சொன்னார், பரலோகத்துல நீங்க சொல்லாத பாயிண்ட் சேலத்துல சொன்னார், ரொம்ப நல்ல பாயிண்ட். லோத் கிட்ட நீங்க இங்க போங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தூதர்கள் வந்து சொல்றாங்க, சொல்லும் போது லோத் அவங்களுக்கு சஜஷன் பண்றாரு, இல்ல இல்ல நாம இப்படி போலாமே. லோத் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் உங்களை இங்க போக சொன்னார். உடனே இவர் லோத் சொல்றாரு, இல்ல நாம இங்க போலாமே. இது அந்த தூதர்களுக்கு எப்படி இருந்திருக்குமாமா, மிகப்பெரிய ஷாக்கா இருந்திருக்குமாமா. ஏன்னா பரலோகத்துல தேவன் ஒன்னு சொன்னா மறு பேச்சே இல்ல, இவங்க அப்படியே சரண்டர் ஆயிருப்பாங்க. ஆனா இங்க லோத் கிட்ட தேவன் சொன்னார், அவர் என்ன பண்றாருன்னா தேவனுக்கு சஜஷன் சொல்றாரு, ஷாக்கா எடுக்கும் யாருக்கு, எப்படி பொறுத்திருப்பாங்க லோத்து கிட்ட அவங்க, என்ன இந்த மனுஷன், தேவன் சொன்னார நம்ம சொல்றோம் அடுத்த பேச்சு பேசிட்டு இருக்கிறார், எப்படி அவர் ஏத்துறோம். அவர் அந்த பரலோகத்தின் பரிசுத்தத்துக்கும் இந்த பூமி இப்ப எந்த அளவுக்கு பாலா போயிருக்கணும் அப்பதான் அவங்க உணர்ந்திருப்பாங்க. சோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்றால் நம்ம ஒரு வேலை இந்த மாதிரி அநாகரிக ஒழுங்கின்மை சீரற்ற நிலைமை இவைகளை நாம எதிர்கொள்றோம். ஆனா எதிர்கொள்ளணும். கர்த்தர் இயேசு கூட பூமியில சகிச்சார், பொறுத்தார். நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ரேன்சம் சப்ஜெக்ட்ல எல்லாம். ஒரு பரிபூர்ண மனுஷன், ஒரு பரலோக வாசி இந்த பூமியில விழுந்து போன மனுஷங்களுக்கு மத்தியில இருக்கும் போது எல்லா விஷயங்களுமே அவருக்கு சோதனை தான். ஆனா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அமைதியா இருந்தார். இவங்க பேசுற பேச்சு, இவங்க சொல்ற சஜஷனு ஒன்னும் கூட காதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சரி, பேதர் சொல்லியிருப்பார், ஒரு பெரிய சஜஷன் நினைச்சிட்டு அவருக்கு அமைதியா கேட்டிருந்திருப்பார். பரிபூர்ண ஞானம் உள்ள இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அப்போ இது கூட நமக்கு இங்க ஒரு மிக முக்கியமான டெஸ்ட். அப்போ இப்படி எல்லாம் இருப்பீங்கன்னா சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். சில வசனங்கள் இந்த பாயிண்ட்ல, 1 கொரிந்தியர் 13:4-7 வசனங்கள் மாத்திர படிங்க. 1 கொரிந்தியர் 13:4-7 4-7 படிச்சிட்டீங்களா? கரெக்ட். சகலத்தையும் தாங்கும். இப்ப சொன்னட்டோம் அந்த லிஸ்ட்ல எவ்விதமான ஒழுங்கின்மையானால் எல்லா விஷயத்தையும் அங்க அன்பு தாங்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:14 ஆமாம். அப்ப சில வசனங்கள் நான் சொல்கிறேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. எபிரேயர் 10:36, யாக்கோபு 1:3, லூக்கா 21:19, ரோமர் 2:7, ரோமர் 5:3, கொலசையர் 3:12-13 வசனங்கள், எபேசியர் 4:1. அப்ப இதெல்லாம் சகோதர சகோதரிகளே, நாம இந்த சுயத்தை ஜெயம் கொள்ற விஷயத்துல பொறுமைய காக்கணும், சகிப்பு தன்மை. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம இப்படி இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் சுயத்தை ஜெயம் கொள்றது. இப்போ நம்ம 5வது பாயிண்ட்க்கு நாம போலாம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னிலும் சிறியவன் உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுதோ சீர்படுத்தும் பொழுதோ மனதளவிலும் வெளியரங்கமாகவும் தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து எவ்வித எதிர்ப்பும் மறுப்பும் இதயத்தில் எழாமல் பார்த்து கொள்வாயானால் அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். இதை நம்ம பிராக்டிக்கலா நாம யோசிக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா மற்றவர்கள் வந்து நம்மை ஒரு குற்றம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, முதல்ல நம்ம என்னதான் பண்ணுவோம், மறுப்போம். ஏன்னா நமக்கு நம்முடைய மனசு சொல்லும், நான் அந்த மாதிரி தப்பு சிலை செய்யறவன் இல்ல, நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் இப்படி இல்ல. நம்ம நம்மை நாமே நிரூபிக்கிறதுக்குத்தான் நம்ம முயற்சி செய்வோம். அது ரொம்ப முக்கியம். இது யார் சொன்னாலும் சரி, நம்ம விட பெரியவங்க வந்து நம்ம சொன்னாலே. ஆனா இங்க என்ன சொல்றாரு, உங்களை விட சிறியவன் வந்து உங்களை நல்வழிப்படுத்துறார், உங்களை சீர்படுத்துறார். அப்ப என்ன பண்ணணும், நீங்க மனதளவுல ஒப்பு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, வெளியரங்கமாகவும் நீங்க காண்பிக்கணும். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, சில சமயங்கள்ல மனதளவுல புரிஞ்சிடுவோம், ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதை வெளியரங்கம் ஒப்புக்கொள்றதுக்கு மனசு என்ன பண்ணாது, மறுபடியும் என்ன இடிக்கும், இமேஜ் இல்லைங்களா, வெளியரங்கமா சொல்றதுக்கு வராது. ஆனா இங்க நம்ம பாயிண்ட், மனதளவுல நீங்க ஒப்பு கொடுக்கணும், நெக்ஸ்ட் வெளியரங்கமாவும் நீங்க ஒப்பு கொடுத்துட்டு எந்தவித மறுப்பும் இதயத்துல இல்லாமல் நீங்க பார்த்துக்கொள்ளணும். இது முடியவே முடியாது இல்லைங்களா. மற்றவங்க நம்மளை குறை சொல்லுவதற்கு நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம், அதை விட மற்றவங்களை நாம குறை சொல்றது நமக்கு ஒரு 10 மடங்கு ஈஸியான விஷயம். அது நாம ரொம்ப நல்லா செய்வோம். மற்றவங்களை சீர்படுத்துறதா நம்மை நாமே நினைச்சு கொண்டு அவங்களுடைய குற்றங்கள் பத்தி அதிகமா பேசுவோம், லிஸ்ட் போடுவோம், இந்த ஆங்கிள் பார்த்தா இது தப்பு அப்படி இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனா யாருமே நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் பத்திட்டு சொல்லிட்டா நம்முடைய மனசு அங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா இது நாம யோசிக்கணும். இது நீங்க அப்படி ஒரு வேலையா அப்படி இருந்தீங்கன்னா இங்க கூட நீங்க யோசிக்கணும், சுயத்தை ஜெயம் கொடுறதுன்னா என்ன. இது ரொம்ப முக்கியம் பிரதர். அங்க சொல்லும்போது என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னா, தேவன் நமக்கு நேரா முன்னில தோன்றி நம்ம கிட்ட பேச முடியாது, சகோதரனே சகோதரியே நீங்க இந்த மாதிரி செய்யுங்க இது தப்பு சொல்ல மாட்டார். ஆனா அவர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவார், சீர்படுத்துவார். எப்படித்தான் பண்ணுவார், நம்மை சுற்றி இருக்கிறவங்களை பத்தி தான். அப்போ நம்மளை விட ஒரு சின்ன சகோதரனோ சின்ன சகோதரியோ ட்ரூத்துக்குள்ள வந்தவங்க நம்ம கிட்ட சில குற்றங்கள் பார்த்து சொல்லும் போது செவி சாய்க்கணும். உண்மையான ஒரு புது சிஷ்டி, உண்மையான கர்த்தர் இயேசுனுடைய சீஷன். அப்போ இந்த விஷயத்திலே கூட நம்ம யோசிக்கணும், நம்ம சுயத்தை ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களாக அங்க இருக்கிறோமா இல்லையா. ஏன்னா மறுபடியும் நம்ம மாம்ச சுபாவம் என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய குற்றங்களை நியாயப்படுத்துறதுல ரொம்ப ஞானமா நடந்து கொள்ளும். நம்ம 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 யாராவது ஒரு குற்றம் காண்பிச்சுட்டாங்கன்னா அநேக வழிகளை நம்ம முயற்சி செய்வோம், இல்ல நான் செஞ்சது நான் பேசினது எல்லாமே நியாயம் தான், இந்த மாதிரி நீங்க பாருங்க அந்த மாதிரி நீங்க உணருங்க அப்படித்தான் நம்ம சொல்லுவோம், ரேஷனலைஸ் பண்ணும். புரியுதுங்களா? அதை நியாயப்படுத்துறக்கே பார்க்கும், ஏன்னா நம்மை குற்றப்படுத்தினா அது நமக்கு வலிக்கும் கண்ணால். ஆனா இங்க கூட நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயமா இங்க இருக்குது. வசனம் நீங்க படிக்கலாம், நீதிமொழிகள்ல 15:31 வசனம். அப்புறம் ஆமாம், சங்கீதம் 141:5 வசனம். நீதிமொழிகள் 10:17. ஆமாம், நீதிமொழிகள் 25:12. எபிரேயர் 12:6-7 வசனம். ஆமாம், அப்போ அதனால சகோதர சகோதரிகள், ஒருவேளை தேவன் யார் யாருக்கு பயன்படுத்தி நம்முடைய குற்றங்கள் பலவீனங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கும் பொழுது அதற்கு நம்மை நாமே இருதயத்திலும் வெளியரங்கமாகும், அதை நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு கூட நம்ம அங்க முயற்சி செய்யணும். அப்போ அங்க அந்த 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 ஒரு சூழ்நிலையில நாம் அப்படி நடப்போமானால் அது வந்துட்டு நம்ம சுயத்தை இந்த விஷயத்துல நம்ம ஜெயம் கொள்ளுவதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம போலாம், நீங்க படிக்கலாம். ஆமாம், அப்போ இங்கே கூட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குது, ஆனா அந்த சமயத்துல புரியுதுங்களா, உங்கள் தேவைகள் நிறைய இருக்குது, ஆனா உங்களுடைய சகோதரனை தேவன் பயன்படுத்துறத நீங்க பாக்குறீங்க, இல்லாட்டி உங்களுடைய சகோதரியா தேவன் பயன்படுத்துறத நீங்க பாக்குறீங்க. தலை தெழுவது எதை குறிக்கிறதுன்னா, எங்க தலை தெழுவது, உலகத்துல இல்ல, சபையில, தேவனுடைய வேலையில, அறுவடை வேலையில, உங்களுக்கே உங்களுடைய முயற்சிகள் நிறைவேற்றப்படுவதற்கு அநேக தேவைகள் இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், இல்லாட்டி வேற எந்த காரியமா வேணா இருக்கலாம், உங்களுக்கு தேவை அதிகம், அந்த சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க, பரிதாபமான சூழ்நிலை இருக்கிறீங்க, யாராவது உங்களுக்கு உதவி செய்யும், அப்ப நீங்க பாக்குறீங்க உங்களுடைய சகோதரனை சகோதரிய தேவன் நல்லா பயன்படுத்துறார், அவரை தேவன் பாத்திரமா கையில் எடுக்கிறார், நீங்க பாக்குறீங்க அவருக்கு கிடைக்கிற வழிநடத்தல், அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் தேவன் அங்கீகாரம் கொடுக்கறதெல்லாம். இப்போ அவருடைய தேவைகள் நீங்க என்ன பண்றீங்க, நீங்க சந்திக்கிறீங்க. இந்த வித்தியாசம், இந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம ரொம்ப ஆழமான பாயிண்ட், உங்களுக்கே தேவை அதிகமா இருக்கும் போது உங்கள் சகோதரனை தேவன் பயன்படுத்தும் பார்த்துட்டு நீங்க அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திச்சு, அது மாத்திரமல்ல அவர் மேல பொறாமை கொள்ளாம இருந்தீங்கன்னா, அதுதான் நாம சொல்றோம் என்னன்னா, தேவனிடம் தேவனிடத்திலையும் கேள்வி கேட்கக்கூடாது இல்லைங்களா. ஹெல்ப் பண்றதை பண்ணிட்டு அப்ப பிரேயர்ல போயிட்டு அவர்கிட்ட க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நான் இப்படி கேட்டுட்டு இருக்கிறேன் என்னைய விட்டு போட்டு, அப்போ பிரதருக்கு சிஸ்டர்ஸ்க்கு இந்த வாய்ப்பு வருது, இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க பரிசுத்தவான்கள். ஆனா அது நம்ம கேட்க மாட்டோம், ஆனா மனசுல வரும், என்ன புரியல தேவனு, இதுதான் சொல்றாரு, நம்ம கேட்காதீங்கன்னா நம்ம கேட்கறோம் அர்த்தம் இல்ல, மனசுல நமக்கு அந்த தாட் வரும் இல்லைங்களா, சே என்ன அது நம்ம நம்ம எதிர்பார்த்துருக்கோம் ஆனா அவருக்கு அங்க கிடைக்குது. இது இன்டைரக்டா என்ன குறிக்குது, ஏன் தேவன் நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க எனக்கு செய்யாம அவர், ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் எது வராம இருந்தீங்கன்னா அது சுயத்தை அங்க ஜெயம் கொண்டது ஆகும். பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் சகோதர சகோதரிகளே, ஆனா இது சபையில ஒரு சகோதரனையோ சகோதரியவோ, அறுவடை வேலையில ஒரு சகோதரனையோ சகோதரியவோ தேவன் அதிகமா பயன்படுத்துறாரு, அது நம்ம பார்க்கும் போது மாம்ச சுபாவம், ஜென்ம சுபாவம், விழுந்து போன சுபாவம் அவர் மேல பொறாமை கொண்டு வைக்கிறதுக்கு ஏவும். அது நம்ம யோசிக்கணும் அந்த மாதிரி சமயத்துல. இல்லாட்டி சிலருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லை, அது பார்த்தும் நமக்கு பொறாம வரும் இல்லைங்களா. சிலருக்கு எல்லா விதமான ஆசீர்வாத தேவன் கொடுக்கிறார், அவருக்கு நிறைய தாழ்ந்துகள் இருக்குது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தாழ்ந்துகள் இல்லைங்களா. எல்லா ஜனங்களுக்கு மேல அவருக்கு ஒரு கணம் இருக்குது, ஒரு மகிமை இருக்கு, ஒரு அன்பு இருக்குது. இது எல்லாம் நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா, ஆனா அப்போ நமக்கு அந்த பலவீனமான சுபாவம் என்ன கொண்டு வரும்னா இந்த பொறாமையை அங்க கொண்டு வரும். ஆனா இந்த விஷயத்துல பொறாமைப்படக்கூடாது, அதே சமயத்துல தேவனிடத்துல கேள்விகளும் நாமோ கேட்கக்கூடாது. அதையும் நம்ம அப்படி மேற்கொண்டோம்னா நம் சுயத்தை ஜெயிக்கிறோம். வசனம் நீங்க படிக்கலாம், ரெண்டு மூணு வசனம், ஒன்னு கொரிந்தியர் 13:4. ஆமாம், உங்களுக்கு தெரியும் அங்க சொல்லப்பட்டிருக்கிற அன்பு அகாப்பே லவ் இல்லைங்களா, எதையுமே எதிர்பார்க்காத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. அப்ப இது வந்துட்டு பொறாமை கொள்ளாது இல்லைங்களா. வசனம் நீங்க நீதிமொழிகள் 14:30 வசனம் படிங்க. பொறாமை எலும்புருக்கி. ரோமர் 13:13-14, 13:13-14 வசனம். பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல். 1 Corinthians 3:3 வசனம்.
பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா.
ஆமாம், யாக்கோபு 3:14-18 வசனங்கள். கலாத்தியர் 5:25-26 வசனங்கள். ஆமாம், அப்போ சகோதர சகோதரிகளை இங்க நம்ம பார்க்க போதே இன்னும் என்ன ஒரு பாயிண்ட்னா, நமக்கு பொறாமை ஒருவேளை நம்முடைய இதயத்துல தோன்றதுன்னா அது இன்னொரு இண்டிகேஷன், அதுக்கு பின்னால இன்னொரு குணம் இருக்குது சொல்றார். மேட்டிமை அங்க வந்துட்டு இருக்கு. பிரைட் என்னைக்கு உங்க மனசுல இருக்குதோ அதுதான் உங்களுக்கு எப்படி வெளிப்படும்னா, இன்னொருத்தர் மேல உங்களுக்கு பொறாமை வேணும். அவருக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கணும், சிம்பிளா மனசு நமக்கு அங்க தெரியும். அவருக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறது நமக்கு அங்க கிடைக்கணும். நமக்கு கிடைக்கணும்னு சொல்ல போது இங்க நாம என்ன இருக்கிறோம், அவர் விட கொஞ்சம் மேன்மேல் இருக்கிறோம். அது பொறாமையாகவும் அங்க வெளிப்படும் நம்ம பாக்குறோம். இதுல நம்ம ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் பார்த்துட்டு முடிக்கலாம். அப்போஸ்தல் பவுல் சொல்றார், வசனம் நீங்க படிக்கலாம், 2 Corinthians 12:7-10 வசனங்கள். அப்போ இதுல வசனத்துல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அங்க சொல்றார். அவருக்கு அநேக பலவீனங்கள் அங்க இருந்துச்சு, அநேக தேவைகள் அங்க இருந்துச்சு. ஆனா அது நிமித்தம் அவர் என்ன பண்ணல, கவலைப்படல. நெக்ஸ்ட், அது இல்லாதவங்க மேல அவர் என்ன பண்ணல, பொறாமைப்படல. மாறா அவர் எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார்னா, தன்னுடைய இதயத்துல என்னுடைய பலவீனங்கள் தான் எனக்கு பலம். இந்த தாட் நம்ம வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் இல்லையோ அதனால தான் தேவன் என்னை பயன்படுத்திட்டு இருக்கிறார், அந்த தாட் வைக்கிறார். ஏன்னா என் பலவீனத்துல யாருடைய பலம், ஆமா நிரூபணம் ஆகும். எனக்கு ஒரு பலவீனம்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த பலவீனத்தை தேவன் நிரப்பி அவர் என்ன பண்ண போற, பயன்படுத்த போற. என் மூலம் தேவனுடைய பலம் என்ன ஆகும், வெளிப்படும். தாட் அங்க அந்த ஹை ஸ்டாண்டர்ட் அங்க கொடுக்கிறாரு பாருங்க. எனக்கு அநேக பலவீனங்கள் இருந்தும் நான் பலவான். மாறாக மற்றவங்க கிட்ட இவர் பொறாமைப்படல, இவரு வேற எந்த ஒரு எண்ணமும் கூட அங்க கொள்ளல, இருக்கல. தேவன்கிட்டயும் அவர் கேள்விகள் அங்க கேட்கல. இப்ப நல்ல ஒரு உதாரணம். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளை கூட சகோதர சகோதரிகளை மற்றவர்கள் மேல நம்ம பொறாமை கொள்ளாம சரிங்களா, மேட்டிமை எண்ணம் கொள்ளாம நம்ம அங்க இருக்கிறது கூட சுயத்தை ஜெயம் கொள்றது ஆகும். கடைசி பாயிண்ட் நம்ம படிக்கலாம், நீ மறக்கப்படும் பொழுது, உதாசீனப்படுத்தப்படும் பொழுது, உபயோகப்படாத நிலைக்கு உட்படுத்தப்படும் பொழுது, அந்த அவமானம் அல்லது உதாசீனத்தால் காயப்படாமல் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதை பாக்கியமாக இருதயத்தில் எண்ணி மகிழ்வாயானால் அதுவே சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். இந்த ஒரு ஒரு கடைசி பாயிண்ட் கண்டிப்பா ஒவ்வொரு பரிசுத்தவானும் இந்த திரையை கடந்து அவங்க அந்த பக்கம் போறதுக்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த உணர்வுக்குள்ள தள்ளப்படுவாங்க. நீ மறக்கப்படும் பொழுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க தான் எல்லாருக்கும் எல்லாமுமா இருந்திருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நீங்க அப்படித்தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நீங்க உங்களை ஒரு சூழ்நிலை தேவன் அனுமதிக்கிறார், எல்லாரும் உங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க செஞ்சது, நீங்க பிரயாசப்பட்டது, உங்களுடைய பலி, உங்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் மறக்கப்பட்டு நீங்களே மறந்துட்டீங்க. அது நிமித்தம் என்ன ஆகுறீங்க, உதாசீனப்படுத்தப்படும் பொழுது. இது இன்னொரு அர்த்தம், அப்படி உங்களை மறந்துட்டாங்கன்னா அதுக்கு என்னன்னா நீங்க செஞ்சதே உங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, உதாசீனம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் யாருனால தான் நடக்கும், அந்த விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யாருனால தான் நடக்கும், நீங்க பேசிட்டு இருக்கல, எதுக்குள்ள பேசிட்டு இருக்கிறா, சபைக்கு உள்ள சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில, தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில நீங்க ஜீவிக்கும் போது உங்களை நீங்க மறக்கப்பட்டுட்டீங்கன்னா, உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்கன்னா, உங்களை வந்துட்டு எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படுத்துறதுக்கு அவங்க விரும்பல, உபயோகப்படாத நிலைக்கு நீங்க இல்ல உண்மையிலேயே, அவங்களாக என்ன பண்ணிட்டாங்க உங்களை, புரிஞ்சுங்களா, முடியும் உங்களால உங்களை உபயோகப்படுத்தல, உங்களை பிரயோஜனப்படுத்திக்கலாம், உங்களுடைய திறமைகள் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாத்தையும், ஆனா யாரும் அதுக்கு விருப்பம் இல்ல, உங்களை பின்னாடி தள்ளுறாங்க. இப்படியெல்லாம் சூழ்நிலை வருமா, கண்டிப்பா வரும் சகோதர சகோதரி. ஃபாரின் பிரதர்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் பார்க்கணும். பிரதர் வந்துட்டு தனிமையே படுத்தப்பட்டார், அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான புக் எழுதினார், அந்த புக்கில் தான் நீங்க எல்லாரும் சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கோம், செக்கில்மேன் பிரதர் பத்தி சொல்லுவோம். அப்படி சகோதரர்களால சில சமயங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். இன்டைரக்டா என்னன்னா நீ இப்படி தனியா இருந்து வேலை செஞ்சு ஒழுக்கமா செய், தேவன் அதான் சொல்ற, நீ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போயிட்டு எல்லாம் இருந்தது இப்ப டைம் இல்ல, இப்ப நீ முக்கியமான வேலை செய்யணும், ரொம்ப பெரிய வேலை, உனக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும், டைம் வேணும், தனியா போங்க. இது அவர் நேரில் வந்து சொன்னா நம்ம கேட்க மாட்டோம், எப்படி பிரதர்ஸ் எப்படி சிஸ்டர்ஸ், அப்ப சில அனுபவங்கள் தேவன் கொடுக்கிறார். ஆனா அந்த மாதிரி தனிமைப்படுத்தப்படும் போது அதான் சொல்றார், உபயோகப்படாத நிலைக்கு உட்படுத்தப்படும் போது அந்த அவமானம் அல்லது உதாசீனத்தால் காயப்படாமல் கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதை அருமையா இங்க சொல்றார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சூழ்நிலைக்கு நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தப்பட்டார். கெத்செமனேயில நம்ம பாக்குறோம், அவர் ஆறுதலுக்கு தேடினார், கர்த்தர் இயேசு ஆறுதலுக்கு தேடினார், ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல, நினைச்சு பாருங்க அந்த சூழ்நிலை, அவர் முற்றிலும் விடப்பட்டார். நாம பார்த்தோமே லாஸ்ட் வீக்ல சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள், எல்லாம் சொன்னாங்க நாங்க எல்லாம் அவங்க கூட சாவர வரைக்கும் இருப்போம், ஆனா அங்க பார்க்கும்போது அவங்களுடைய பலவீனம், ஆனா இங்க நமக்கு வித்தியாசமா நடக்கும், பர்பஸா மற்றவங்களுடைய பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்தப்படும் பொழுது நம்ம இந்த நிலைமைக்கு போவோம். ஆனா அங்க நீங்க அப்படி போகும்போது அது அந்த அவமானத்தினால உதாசீனத்தினால காயப்பட்டு போயிடாதீங்க, மாறாக நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு யார் கூட பாடுபடுறதுக்கு வாய்ப்பு, கிறிஸ்துவோடு கூட பாடுபடுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இதை பாக்கியமா நினைச்சிட்டு இருதயத்தில் எண்ணி மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அது ஜெயத்தை சுயத்தை ஜெயம் கொண்டதாகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கடைசியா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கண்டிப்பா சகோதர சொல்ல நம்ம பாக்குறோம். சகோதரிக்கு கூட ரீசெண்டா ஒரு சகோதரர் சொன்ன சஜஷன், கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு ஒரு தருணத்திலயும் யாருமே நமக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைய தேவன் உணர சொல்வார். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா இன்னொரு முக்கியமான நோக்கம், அப்போ தேவன் நமக்கு நம்ம நம்முடைய இதயத்தில் அவர் சொல்றார், உன் பக்கத்துல நான் மாத்திரம் இருக்கிறத நீ நல்லா உணர், வேற யாருமே இல்லை, உன் சகோதரர்கள் தான், உன் மேல அன்பு காண்பிச்ச சகோதரர் தான் இல்லை, சகோதரிகள் தான் இல்லை, பரவாயில்ல, ஆனா பறக்காத, நான் உன் கூடயே இருக்கிறேன், நான் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றிக்க உன் கை நான் பிடிச்சிட்டே இருக்கிறேன், நீங்க நல்லா உணரணும், அதுக்கு கண்டிப்பா அந்த சூழ்நிலை தான் பெஸ்ட், அது அனுமதிப்பார் தேவன். ஆனா அந்த சூழ்நிலைனால காயப்பட வேண்டாம், அப்படின்னா அப்படி செஞ்சவங்கனால செஞ்சவங்களை கூட நீங்க காயப்படுத்திட்டாங்களேன்னு நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள், தெரியல எந்த பலவீனம் எந்த வஞ்சனை அவங்களை இந்த சூழ்நிலைக்கு நம்மளை அங்க கொண்டு போகணும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போயிட வேண்டாம், இதே ஒரு பாக்கியமா நினைங்க, கர்த்தர் இயேசு பட்ட பாடு அவர் பட்டப்பாடு மாதிரி உங்களுக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அங்க இருக்கும். ஆனா கண்டிப்பா இதெல்லாம் வரும் சகோதர சோதரிகளே. கண்டிப்பா கர்த்தர் இயேசுவை அடிச்சு விடுகளை பின்பற்றி நாம் நடந்தோம்னா அதனால அடிச்சு விடுகளை பின்பற்றி நடக்கிறது அவருக்கு என்னென்ன அனுபவம் எல்லாம் வாழ்க்கையில வந்துச்சோ அதே அனுபவத்துக்குள்ள நம்ம கூட நடக்கிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். அது மிகப்பெரிய பாக்கியம். கிட்டத்தட்ட அதைத்தான் நம்ம சிம்பாலிக்கா அடையாள பாஷையில கொஞ்ச நாள்ல சொல்ல போறோம். அவர் எந்த பாத்திரத்துல பானம் பண்ணாரோ அதனுடைய மீனிங், அதனுடைய அர்த்தம், அவர் எந்த உபத்திரம், எந்த மாதிரி உபத்திரம் சகிச்சாரோ அதே மாதிரி உபத்திரம் சகிக்கிறோங்கிறத நாம கூட அடையாளப்படுத்துறோம். அதனாலதான் அந்த பாத்திரத்துல பானம் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த சிந்தையெல்லாம் வந்துட்டு நம்ம அங்க பங்கு பெற்ற விட வேண்டாம்னு நம்ம இங்க எல்லாம் நம்ம அங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ சில வசனங்கள் பார்த்து நம்ம முடிக்கலாம். சப்ஜெக்ட் வசனம் படிங்க நீங்க, லூக்கா 12:6-7 வசனம். ஆமா, அப்ப தேவன் அவருடைய பார்வையில நாம எப்படி இருக்கிறோங்கிறத சொல்றாரு. எபிரேயர் 13:5 1 Peter 4:13 இல்லைங்களா, பாடுகளுக்கு பங்காளிகள், அதுதான் அந்த பாத்திரத்துல பானம். அப்ப அது ரொம்ப சந்தோஷமா நினைங்க. ரோமர் 8:16-18 வசனம் வரைக்கும், ஆமாம். அப்போ சகோதர சகோதரில் இந்த மாதிரி நாம மறக்கப்படும் போது, உதாசீனப்படுத்தப்படும் போது நாம இது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா என்னன்னோ அதுக்கு மேல நாம உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய சோதனைகளை நாம மேற்கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம தகுதி ஆயிட்டோம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்குதான் இந்த சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். சூழ்நிலைகள் வந்துட்டா சூழ்நிலைகளை மாத்திர பாக்காதீங்க, அந்த சூழ்நிலை என்ன சொல்லுது அதுக்கு பின்னாடி நமக்கு இருக்கிற பாடம். தேவன் சில விஷயங்களை நமக்கு நடக்கிற சம்பவத்தின் மூலத்தான் நமக்கு உணர்த்துறார். இவ்வளோ பெரிய டெஸ்ட் வந்துடுக்கு, தனியா நிக்கிறீங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. தேவன் நினைச்சிட்டார், இப்ப கூட இந்த டெஸ்ட நீ கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க, நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். அதுதான் அர்த்தம். இது மாபெரும் சந்தோஷத்தான் நமக்கு கொடுக்கணும். ஒருவேளை இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா இதுல கொஞ்சம் நம்ம மனசுல நீங்க நல்லா மனசுல வைங்க. இன்னைக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம், உண்மையிலே அடிச்சு உடுகளை பின்பற்றி நடந்தா இந்த அனுபவத்தை கிராஸ் பண்ணாம நாம் திரையை கடந்து போக போறது கண்டிப்பா கிடையாது. ஆனா அப்படி இருக்கும் போது கூட சுயம் ஜெயம் கொண்டவங்களா நிக்கணும்னா உங்களுடைய மனசு அங்க எப்படி இருக்கணும் நம்ம பாருங்க. அந்த பாடு கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுங்க. அந்த பாடின் மூலமா தேவன் சொல்றாரு, நீங்க தகுதியா இருக்கிறீங்க இந்த லெவலுக்கு. அது சொல்றாரு வசனம் நம்ம படிக்கலாம். ஒரு கடைசி வசனம் 1 Cor 10:13. ஆமாம், அப்ப இதோட நாம இங்க முடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம கர்த்தருடைய பாதத்துல நாம கற்றுக்கொள்கிற சில விஷயங்கள், இது முழுக்க முழுக்க நம்முடைய சுயத்தை நாம பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்ப இது நம்ம பேசி நீங்க கேட்டு கொண்டதை விட உங்க கைகள்ல நாம அந்த வாசகங்கள் கையில கொடுத்துருக்கோம், அதை மெடிடேட் பண்ணு. நான் பிரச்சனைலாம் எடுத்த முடியும் என்னன்னா, இதை கண்டிப்பா எப்பயுமே என் ரூம்ல இருக்கும். டெய்லி இது பார்த்து இந்த பாயிண்ட் நமக்குள்ள வளர்ந்துருச்சா செக் பண்ணணும். எனக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. ஏன்னா எவ்வளவு பெரிய பாயிண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ஸையும் நம்ம கிளியர் இல்ல, ஆனா கண்டிப்பா ஒரு பரிசுத்தவான் இது ஏழுமே கிளியர் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளை இது எல்லாவற்றிலும் ஜெயிப்பான். அதுதான் தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்ப இன்னைக்கு அந்த சுயத்தை நாம் ஜெயம் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஒருவேளை நம்மை சோதிச்சு நாமளே மார்க் போட்டுக்கலாம். நீங்களே நம்ம அந்த வீட்டுல அங்க செய்யணும். அப்போ இந்த காரியங்களின் கோணத்துல நாம இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையை நாம் இனிமேல் பார்த்து தேவனுடைய சித்தம் என்ன நாம் உணர்ந்து அவருடைய பிள்ளைகளா அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வளர தேவன் தாமே நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. ஆமென்.